रघुपति राघव राज राम पतित पावन सीताराम। रघुपति राघव राज राम पतित पावन सीताराम। रघुपति राघव राज राम पतित पावन सीताराम। रघुपति जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम। जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम जय राम। जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम जय राम। जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम। जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम जय राम। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायण నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతిం వ్యాసం తతో జయముదిరయే. హే కృష్ణ కరుణా సింధు దీనబంధు జగత్పతే గోపేశ గోపికా కాంత రాధాకాంత నమోస్తుతే. తప్త కాంచన గౌరాంగీ రాధే వృందావనేశ్వరీ వృషభానుసుతే దేవీ ప్రణమామి హరిప్రియే. నమో బ్రహ్మణ్యదేవాయ గోబ్రాహ్మణహితాయ చ జగద్హితాయ కృష్ణాయ గోవిందాయ నమో నమః. కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. జయ శ్రీ కృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత గదాధర శ్రీవాసది గౌర భక్త వృంద. హరే కృష్ణ 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 హరే హరే, హరే రామ 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 హరే హరే. రామాయ రామభద్రాయ రామచంద్రాయ వేదసే రఘునాథాయ నాథాయ సీతాయ పతయే నమః. సీతారాం లక్ష్మణ్ హనుమాన్ కీ జై. కొంచెం సప్తమా சொல்லுங்களே. సీతారాం లక్ష్మణ్ హనుమాన్ కీ ఇప్పో இந்த ராமாயண திருவிழாவுடைய ரெண்டாவது நாளுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் மனமார இனிதே வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழே கிடையாது. நாங்கள் இப்போ இந்த இடைக்காலத்தில் ஸ்ரீலங்காவில் போய் இந்த மாதிரி ராமாயண கதையெல்லாம் பேசினா அங்கே வந்து சாதாரணமாகவே ஆட்கள் வந்து இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சிரிப்பாக வரும், ஏன்னா நம்ம ஊரில் தான் இதெல்லாம் கிடையாது. நம்ம காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் அப்படின்னு இல்லையா. உண்மையிலையுமே நீங்கள் இந்த குட் மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இந்த குட் மார்னிங் ஏன் வந்ததுன்னு தெரியுமா? அதாவது ஒரு காலத்தில் இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவங்க தான் ஏறக்குறைய உலகம் பூரா ஆண்டாங்க. எல்லாம் இந்தியா ஆகட்டும், ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஆகட்டும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஆகட்டும், யூரோப்பு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இது எல்லாமே ஒரு நாளைக்கு அவங்க கட்டி ஆண்டாங்க. யார்? பிரிட்டிஷ்காரங்க. அவங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு 7-8 மாதத்துக்கு சூரியனே உதிக்காதான். காலையில் ஒரு 10-11 மணிக்கு சூரியன் உதிக்கும், அப்புறம் ஒரு 3 மணிக்கெல்லாம் செட் ஆகிடும், அப்படியே அஸ்தமிச்சிடும். அவங்களுக்கு வந்து நாட்கள் வந்து ரொம்ப குறைவு, கம்மி. அப்போது அந்த வருடத்தில் 2-3 மாதம்தான் சூரியன் உதிக்கும்.
ரொம்ப சந்தோஷமாக துணியெல்லாம் அவுத்து போட்டு போய் பீச்சில் படுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சூரியனே பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி சூரியன் உதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக, குட் மார்னிங், ஐயோ நல்ல ஒரு காலை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க வந்து அதை அனுபவிப்பாங்க. சென்னையில் தான் 40 டிகிரி வந்து கொளுத்துது, என்றைக்குமே குட் மார்னிங் தான் இல்லையா? ஏன் சொல்கிறாங்கங்கிற அர்த்தத்தை மறந்துக்கிட்டு அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், ரைட்? நமக்கு வந்து வருஷம் பூரா குட் மார்னிங் தான், அதுவும் சென்னையில் வெயிலில். இப்போ கூட ஒரு ஜோக் காமிச்சாங்க, அடையாறில் ஒருத்தன் இந்த கைவண்டியில் இட்லி தோசையெல்லாம் சுடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இட்லி கடையெல்லாம் வச்சுட்டு. அவன் வந்து இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறது இல்லையா, ஏன்னா அவனோட பழைய காரை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கான், அப்படியே தோசையெல்லாம் ஊற்றிடுவான் மேலே, அப்படியே தோசை ஆகிடும் அது. அந்த அளவுக்கு வெயில் அந்த ஊரில் இல்லையா? அப்போ நம்ம போய் குட் மார்னிங் சொல்கிறதுல அர்த்தமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஈவன் நம்ம கேலண்டர் கூட பாருங்கள், நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா இந்த கேலண்டர், இந்த அட்டவணை, அது கூட கம்ப்ளீட்டாக தப்பான். ஏன்னா இது வந்து ராமாயணத்தில் கிடையாது. அப்படியே அப்படியே டாபிக் மாதிரி போகுது, சொல்லவா வேண்டாவா? நீங்கள் சொல்லுங்கள், அப்படின்னா சொல்லலாம் இல்லைன்னு. அதாவது இந்த கேலண்டர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த கேலண்டர் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய, நம்ம வந்து ஆச்சரிக்கக்கூடிய இந்த கேலண்டர், இந்த அட்டவணை வந்து நம்மளதே கிடையாது. இது வந்து ரோமர்கள் செய்தது, ரோமானியர்களுடைய கேலண்டர் தான் இது பண்ணுறோம். இங்கிலீஷ் கேலண்டர், ஆங்கில கேலண்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாள் வந்து எப்போ தொடங்குது, அர்த்தராத்திரி 12 மணிக்கு தொடங்குது இல்லையா? நைட்டு 12 மணி முடிஞ்சால் அடுத்த நாள். ஆனால் வேதத்துப்படி சூரியன் உதிக்கும் போது, சூரிய உதயம் முதல் அடுத்த சூரிய உதயம் வரைதான் ஒரு நாள், ரைட்? இப்போ நாள் சூரிய உதயத்தில் பிறக்குமா அர்த்தராத்திரி பிறக்குமா? ஒரு காமன் சென்ஸ், டே டேல ஸ்டார்ட் ஆகுமா, டே நைட்ல ஸ்டார்ட் ஆகுமா? எப்ப ஸ்டார்ட் ஆகும்? டே டேல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இப்ப எப்ப ஆகுது? நைட்டு 12 மணிக்கு. நைட்டுல வந்து உடனே சொல்லிடறான், ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே சண்டே முடிஞ்சது மண்டே அப்படிங்கிறான். எப்பய சூரியனே வரல, நைட்ல எப்படி டே ஸ்டார்ட் ஆகும்? அப்படி அவங்களுக்கு வந்து முதல்ல கேலண்டரே கிடையாதான். அப்போ வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து பாரதத்துக்கு வர்றாங்க, எப்படி கேலண்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அவங்களுக்கு புரியலை, சூரியன் சுத்தும் போது ஒரு நாள், நிலா சுத்தும் போது ஒரு மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை, ரைட்? இதை வந்து நம்பரில் கன்வெர்ட் பண்ணி 10 மாதம் பண்ணிட்டாங்க. நமக்கு எவ்வளோ மாதம், என்னெல்லாம் மாதம் அப்படின்னு கேட்டால் ஜான்வரி பிப்ரவரிமோ, சித்திரை வைகாசியெல்லாம் வீட்டுக்கு போச்சு இல்லையா? யாருக்குமே தெரியாது. உண்மையிலேயுமே சித்திரை வைகாசி ஆணியா இப்படி தான் 12 மாதம் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, 10 மாதம் ஆக்கிட்டாங்க அவங்க. இங்கிலீஷில் கடைசி மாதத்துக்கு என்ன பேர்? டிசம்பர். தசா அப்படின்னா என்ன, எவ்வளோ? சமஸ்கிருதத்தில் தசம் அப்படின்னா என்ன, எவ்வளோ, எத்தனை? 10. அதுக்கு முன்னாடி மாதம் எவ்வளோன்னு, நவம்பர். நவகிரகங்கள், நவம் அப்படின்னா எவ்வளோ? 9. அதுக்கு முன்னாடி மாதம் அக்டோபர். ஆக்டோபஸ் அஷ்டா அப்படின்னா எவ்வளோ? சிக்ஷா அஷ்டகம், என்ன என்ன சகசிரநாம அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டம்னா எவ்வளோ? 8. அதுக்கு முன்னாடி மாதம், நல்ல கதையாக போச்சு, அதே தெரியல. ஓ, நமக்கு முன்னாடி இருந்து சொன்னா தான் தெரியும், பின்னாடி இருந்து சொன்னா தெரியாது. அப்படியே பழகிட்டோம். இந்த சின்ன ஸ்கூல்ல I2 எவ்வளோன்னா, ஒரு நிமிஷம் சார், 1, 2, 2 அப்படி சொல்லி வந்தா தான் கீழே வரும். அதுக்கு முன்னாடி மாதம் செப்டம்பர் இல்லையா? சப்தமி, சப்தாகம் அப்படின்னா எவ்வளோ? இது இதெல்லாம் எங்கிருந்து போச்சு? எல்லாம் இங்கிருந்து போச்சு. 10 மாதம் பண்ணிட்டாங்க எப்படியோ. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் சென்று அவங்க வந்து பாரதத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போதான் கண்டுபிடிச்சாங்க, இங்கே எவ்வளோ மாதம் இருக்கு? 12. அவங்களுக்கு எவ்வளோ இருந்தது? 10. உடனே ஜூலியஸ் சீசர் யோசிச்சாரு, சரி இது எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது. உடனே அவர் சொன்னாரு, என் பேரில் ஒரு மாதத்தை விட்டுரு அப்படின்னார், ஜூலை. உடனே அவர் பையன் வந்தான், அகஸ்டஸ் சீசர். அது என்ன அப்பா, உனக்கு மட்டும், எனக்கு வேண்டாமா? மகன் பேரில் ஒரு மாதம் போட்டு விட்டாங்க. அப்படி ஆகஸ்ட் எப்படி எல்லாமோ அவியலா கிச்சடி பண்ணி ஒரு கேலண்டரை பண்ணிட்டாங்க. நம்ம வேற ரொம்ப ஒழுக்கமா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்? இப்படி 12 மாதத்துல ஒரு கேலண்டர். அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப தூய்மையாக அதை வந்து ஆச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சில வருடங்கள் சென்று அந்த ஆராய்ச்சியாளர்கள் மறுபடியும் பாரதத்தில் வந்து இது சரியா தப்பா தவறா அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது என்ன ஆச்சா, அவங்க வந்து நம்மளை விட 3-4 மாதம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம ஊரில் வேற மாதம் 4 மாதம் முன்னாடி போயிட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஜனவரினா அவங்க ஏப்ரலில் போயிட்டாங்க. இப்போ ஜூலியஸ் சீசருக்கு எப்படிரா 4 மாதத்தை வெட்டி குறைக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, நான் வந்து சொல்கிறேன் என் இனிய பக்தர்களே, இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சிரிப்பீங்களா இல்லையா? ஜூலியஸ் சீசர் சொல்லிட்டாரு இது ஏப்ரல் கிடையாது இது ஜனவரி, 4 மாதம் வெட்ட சொல்லிட்டார் பின்னாடி. எல்லாரும் சிரிக்கிறார், என்ன ஆச்சு நம்ம ராஜாவுக்கு, ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, எப்படி 4 மாதத்தை வெட்டுறது? ஆனால் 4 மாதத்தை வெட்டி குறைச்சாதான் அவங்க நம்ம கூட வர முடியும். என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜூலியஸ் சீசருக்கு. உடனே ஒரு சட்டத்தை புறப்படுவித்தார். என்ன சொன்னாரு, இன்னைக்கு ஏப்ரல் நினைக்கிறவன்லாம் பைத்தியக்காரன், ஏப்ரல் ஃபூல், யாராவது ஏப்ரல்னு சொன்னான்னா அவன் எல்லாம் டேக்ஸ் கொடுக்கணும், இன்னையிலேருந்து ஏப்ரல் கிடையாது ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டார். திடீர்னு ஒரு நாளைக்கு உடனே டேக்ஸ் கொடுக்க பயந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் இன்னைக்கே ஜனவரி தான் அப்படின்ட்டாங்க. அதை வேற திருவிழாவா ஏப்ரல் ஃபுல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், என்னமோ ராமர் அவதாரம் பண்ண நாள் மாதிரி பைத்தியக்காரர் ஆக்கின நாள், அதை வேற சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி எல்லாமோ கிச்சடி பண்ணி அவியல் பண்ணி ஒரு கேலண்டரை கொடுத்துட்டாங்க நமக்கு, அதை வேற என்ன அழகா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி நம்ம கலாச்சாரத்தை எல்லாம் குப்பத்தொட்டியில போட்டு தப்பான கலாச்சாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அதை வேற சின்சியரா படிச்சு அதை குழந்தைகளுக்கு வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப என்னாச்சு பாருங்க, இந்த இடை காலத்துல இந்த புளூட்டோவை வந்து நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டேன், சாரி பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு, எவ்வளவு பேருக்கு தெரியும் பாருங்க, எல்லாருக்குமே தெரியும், பேப்பர்லாம் வந்தது இல்லையா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம் சார் ஸ்கூல்ல, எங்க அப்பா கூட ஃபீஸ் எல்லாம் கொடுத்தாரு, அதை எழுதாதனால டீச்சர் வேற என்ன அடிச்சாங்க இல்லையா. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து புளூட்டோ இல்லைன்னு சொன்னா அப்ப நான் படிச்சதெல்லாம் என்னோட 20 வருஷத்துக்கு யார் பதில் சொல்றது இல்லையா? அதனால ரொம்ப கவனமா இருக்கு, நாளைக்கு வந்து பூமி பூமி இல்லைன்னு சொல்லிட போறாங்க இல்லன்ட்டாங்களா, தமிழ் புத்தாண்டே இல்லை தமிழே இல்லைன்னு சொல்லிட போறாங்க, சிந்தரையில் வச்சுட்டாங்க இனியா ஆட்சி மாறும்போதோ அடுத்தது. ரொம்ப கவனமா இருங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, அவர் வேற ஆட்சி மாறும்போது புத்தாண்டே மாறுங்கிறாரு ரைட். அப்ப என்னாச்சு, அப்ப உண்மையிலுமே இவங்களுக்கு தெரியாதா? அப்ப புளூட்டோ வந்து பிளானட் இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாம் படிச்சு அதை வேற பரி, அப்ப இதெல்லாமே வேஸ்டா போச்சு, ஒரு பைத்தியக்காரத்தனமா போச்சு. ஆனா இன்னைக்கும் நம்ம வேதங்கள்ல வந்து பூகோளம் பூமி உருண்டது, நவக்கிரகங்கள் 9 கிரகம் இருக்கு, இதெல்லாம் காலகாலமாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், இதுல மாற்றமே வரல. அதாவது ஏறக்குறைய 1000 சில்லறை வருடங்களுக்கு முன்னாடி வந்து கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி சொன்னாராம், பூமி வந்து உருண்டையா இருக்கும், இப்படி தட்டு மாதிரி இருக்காது அப்படி. அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரோமர்கள்லாம் பூமி வந்து அப்படி பிளாட்டா இருக்குமா. உடனே அரசர் வந்து சிப்பாய் கிட்ட சொல்ற, ரொம்ப தூரம் போயிடாதப்பா நீ உளுந்துருவே அப்படிம்பாரா. அப்ப காப்பர்னிக்கஸ்ங்கிற விஞ்ஞானி வந்து சொன்னாரு, அட பைத்தியக்காரங்களா அப்படி கிடையாது பூமி உருண்டது அப்படின்னார். அவ்வளவுதான், கொன்னுட்டாங்க அவரை. ஆனா 5000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வேதத்துல வந்து பூகோளம் இது கோளம் உருண்டது அப்படின்னு நம்ம வேதத்துல எல்லாம் சரிதான். ஆனா அதை ஃபாலோ பண்ணுனா, அதை வந்து ஆச்சாரம் பண்ணுனா, அதை பின்பற்றுனா ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிறாங்க. எங்க குருநாதர் இருந்தாரு, அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கத்தை பூஜாரி சொன்னாரு, அந்த பூஜை பண்றவர் இவரை பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து அமெரிக்காலலாம் ரொம்ப கிளைகள் இருக்குதாமே. அப்ப இவர் சொன்னார், ஆமா கிளைகள்லாம் இருக்கு. அமெரிக்காலலாம் இருக்கா? ஆமா அமெரிக்கால இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு எப்படியாவது அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடுத்துருங்க. அப்போ குருநாதர் கேட்டார், ஏன்பா நீ தான் நல்ல கோயிலில் வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கியே, இந்த மாதிரி சேவை இறைவனுக்கு தொண்டாற்றுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா? ஏ இல்லை சார், என் பையன் நல்லா படிப்பான், அவனை எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பிடுங்க, என் 2வது பையன் மந்த புத்தி ஒன்றும் படிக்க மாட்டான், அவனை வேணா நான் பூஜாரி ஆக்கிடுறேன். அதாவது நம்ம ஊர்ல என்ன சிந்தனைனா, இவன் வேலைக்கு ஆகாதவன் அப்படின்னு அவனை கூட்டி இதை போட்டுரு, ஆன்மீகமா சரி சரி போ உன்னால அதான் முடியும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில வந்துருச்சு. ஆனா ஆன்மீகம் விஞ்ஞானம் அப்படிங்கிறது தெரியாது, இது ஒரு உயர்ந்த உன்னதமான விஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது, ஏதோ கிறுக்குனு. அது என்ன பண்றது, நம்ம தப்பும் தான். நம்ம ஊர்ல இருக்கிற 99% சாமிகளும் கேப்மாரிகள், எல்லாம் திருட. 90 நான் கூட கொஞ்சம் கலர்லாம் லைட் ஆக்கிட்டேன், காவியா போட்டு வெளியே போக முடியல. 99% என்ன ஓரோ மாசம் ஓரோ சாமியை பிடிக்கிறாங்கப்பா, ரொம்ப பயமா இருக்கு. அதனால அவங்களையும் சொல்லி தப்பு இல்லை, மனிதர்களுக்கு வந்து ஆன்மீகத்து மேல நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இழிவான நிலைக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஆன்மீகம். ஆனால் ஆன்மீகம் உயர்ந்த ஒரு விஞ்ஞானம், அதை வந்து நம்ம மறந்துட்டோம். சரி, இப்படி கதை பேசிட்டே போனோம்னா ராமாயணம் போயிடும். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. அப்ப நேற்றைக்கு வந்து ராமாயணத்துல வந்து உத்தரகாண்டம் பார்த்தோம், எவ்வளவு இதயத்தை உருக்குற மாதிரி சீதா பிராட்டி பூமிக்குள்ள போனதும், அதுக்கப்புறம் எவ்வளவோ 1000 வருடங்கள் ராமாயணத்துல சொல்லுது 11,000 வருடங்கள் வந்து ராமர் சக்கரவர்த்தி அரசாட்சி பண்ணினார். ஆனா அத்தனை வருடங்களும் அவர் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த இதயத்துல வந்து வேற சலனங்களே இல்லாம நடைபிணமாக அரசாட்சி செய்து வந்தார். யாரு? ராமர். அதுக்கப்புறம் 11,000 வருடங்கள் சென்றன. அப்போ இந்த த்ரேதா யுகம் மாறி துவாபர யுகம் வரக்கூடிய தருணம், அப்போ வந்து யம தர்மருக்கு வந்து சரி இந்த லீலையை முடிச்சு அடுத்த லீலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ ஒரு நாளைக்கு யமன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், முடிஞ்சதுப்பா உங்க டிராமா, உங்க ரோல் எல்லாம் முடிந்தது. ஆனா வேதத்துல சொல்லுது மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. இது சொல்லும் போதே நமக்கு சந்தேகம் வரும், என்ன 10,000 வருஷங்கிறாங்க, 11,000 வருஷம் சும்மா கதை விடுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வேதத்துல வந்து 4 யுகங்கள், சத்தியயுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், இப்ப என்னது இது மட்டும்தான் நமக்கு தெரியும், கலியுகம். முதல்ல என்ன? சத்தியயுகம். ரெண்டாவது த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது உண்மை. கலியுகத்துல வந்து ஒரு மனிதனுடைய பூர்ணமான ஆயுள் அப்படின்னா 100 வருடங்கள். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருந்திருக்காங்க, 92, 98, 100, 102 எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப எவ்வளவு இருக்கிறாங்க? 60. 70 இருந்தாலே பெரிய விஷயங்கிறார் அவரு. பாவம், நிறைய பேரோட சிரிப்பே போயிடுச்சு இல்லையா. அப்படி 70, 72, 75 பாக்கியெல்லாம் இருந்தா லாபம், அவ்வளவுதான், உற்ற வேண்டியதுதான். ஆனா பாகவதத்துல சொல்லுது கலியுகத்தினுடைய முடிவுல வந்து பிராயேன அல்பாயுஷ சபிய கலௌவஸ்மின் யுகேஜனாக மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யஹி உபத்ருதஹ. இந்த பிராயம், இந்த ஆயுள் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருமா. கலியுகத்தினுடைய முடிவுல ஒரு மனிதன் 25 வருடங்கள் தான் வாழ்வானான். 100 வாழ்னும், எவ்வளவு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? 70. இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா எவ்வளவு ஆயிடும்? 25 ஆயிடும், அவ்வளவுதான் மேக்சிமம். 10 வயசுல பொண்ணு வந்து மெச்சூர் ஆயிடுவா, 12 கல்யாணம், 13 சண்டை, 20 செத்து போயிடுவா, அவ்வளவுதான். மனிதனுடைய ஆயுள் கம்மி ஆயிடுச்சு. இனி நம்மளுடைய வந்து இந்த கணம், இந்த இந்த உருவம், இது கூட சின்னதாயிட்டே வருதான். அதாவது மகாபாரதத்துல வந்து அர்ஜுனன் வந்து 18 இருந்தாராம். நான் கூட 10th படிக்கும் போது 10th வகுப்புல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி மீசையெல்லாம் வச்சுட்டு இருப்பான், என் பக்கத்துல உட்காந்துருக்கோம்லாம். சார் கூட வந்துட்டு என்ன ஐயா எல்லாம் படிச்சியா அப்படி ரொம்ப மரியாதையா கேட்பார். இன்னைக்கு 10th வகுப்பு பையனை ஒரு பிக் ஷாப்பர் பேக் உள்ள போட்டு எடுத்துட்டு போலாம், அவ்வளவுதான் இருக்காங்க, எல்லாம் குட்டி குட்டியா இருக்காங்க. நம்மளுடைய என்ன உருவம் சின்னதாயிட்டே வருது, நம்மளுடைய சிந்தனைகள் சின்னதாயிட்டே வருது, நம்மளுடைய ஆயுள் கம்மி ஆயிட்டே வருது, அப்படியே எல்லாமே சின்னதா வருது. ஆனா கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல மனிதன் வந்து 100 வருடம் வாழ்ந்தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி யுகம் துவாபர யுகத்துல 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அப்ப நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும், எப்படி முடியும்? அது உண்மை. எப்படி நாளடைவில் இது கம்மியாயிட்டே வந்ததோ அதே மாதிரி நம்ம பின்னோக்கி போனோம்னா இது அதிகமாயிட்டே இருந்தது. ஈவன் பைபிளில் கூட சொல்லுது, அப்ரஹாம் வந்து தன்னுடைய மகனை வந்து பலி கொடுக்க போகும்போது அவருக்கு 625 வருடமா. உண்மைதான், எப்ப இப்படி கம்மி ஆயிட்டே வருதோ அது மாதிரி நம்ம பின்னோக்கி சென்றோம்னா அது அதிகமாயிட்டே இருக்கும். துவா அப்படின்னா இரண்டு முறை. துவாபர யுகத்துல மனிதனுக்கு வந்து 1000 வருடம் ஆயுட்காலம். முன்னாடி திரேதா யுகத்துல 10,000 வருடம் ஆயுட்காலம். சத்திய யுகத்துல 100,000 வருடம். அப்ப நம்மளுடைய ஆயுள், இந்த ஆயுளை கண்ட்ரோல் பண்றது வந்து எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா தூங்குறீங்களா தெரியல. நம்ம பக்தர்கள் வேற கண்ணு திறந்து தூங்கி பழகிடுறாங்க, அதனால யார் தூங்குறாங்க யார் முடிச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே தெரியல, ரைட். அப்போ நம்முடைய ஆயுள் வந்து ஒரு மனிதனுடைய மூச்சு காற்றுனால் நிச்சயிக்கப்படுகிறது. அதாவது தினங்கள் இல்ல, இவ்வளவு டேஸ், இவ்வளவு மாதங்கள், இவ்வளவு வருடங்கள் அப்படின்னு கிடையாது. ஆயுட்காலம், ஆயுட்காலம் நம்மளுடைய மூச்சு காற்றுல தான் அளந்திருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து 24,32,52,425 மூச்சு அப்படின்னா அந்த 25 இழுத்தோடனே போயிடுவோம், அவ்வளவுதான். இதுக்கு ஒன்னு கூட இழுக்கிறதுக்கு பாக்கி இருக்க மாட்டாங்க. அந்த மூச்சு காற்றுனாலதான் நம்ம ஆயுளை வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் சொல்லுது கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன் கோபப்பட்டோம்னா மூச்சு ஃபாஸ்டா விட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா இந்த நாய்க்குட்டிய மாதிரி இருக்கும், ரைட். அப்ப என்ன ஆகுது, நம்ம மூச்சு காற்று வந்து ரொம்ப விரைவா விடுறதுனால அந்த மனிதனுடைய ஆயுள் என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். அதனாலதான் யோகிகள் வந்து பிராணாயாமம் பண்றாங்க, பாத்திருக்கீங்களா, அப்படி மூச்சை இழுத்துக்குவாங்க, வெளியவே விடமாட்டாங்க, விட்டா செத்து போயிருவாங்களே, அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க, 1, 2, 16 வரை எண்ணுவாங்க. எவ்வளவு பேர் பிராணாயாமம் பண்றீங்க இங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப யோகிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த மூச்சு காற்றை உள்ள இழுத்துக்கிட்டு வெளியே விட மாட்டாங்க. அந்த வெளியே விடுற டைமை வந்து அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க மூச்சை வந்து ரொம்ப நேரம் இழுத்து விடுறதுனால அவங்களுடைய ஆயுள் என்ன ஆகுது, ரொம்ப காலம் இருக்குது. அதுக்கு வந்து ஆமைய வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. இந்த ஆமையை பார்த்துருக்கீங்களா, இந்த குளத்துல எல்லாம் இருக்கும், அது வந்து தண்ணிக்கு மேல வந்து மூச்சு இழுத்துக்கிட்டு அப்படின்னு தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு வெளியே வராது. எல்லா உயிரினங்களையும் வச்சுக்கிட்டு ஆமைதான் 300 வருடம் வாழக்கூடியது. பாக்கி அத்தனை உயிரினங்களும் சில வருடங்கள் தான் இருக்கும். யானை கூட 40-50 வருஷம் தான் இருக்கும், ஆமை எவ்வளவு வருஷம் இருக்கும், 300 வருடம். அதனால இந்த ஆமையினுடைய ஆயுட்காலம் அதிகம். இந்த குங்ஃபு பாண்டா சினிமாலாம் பார்த்தீங்களா, எல்லாம் ரொம்ப நல்ல, யாருமே பார்க்கல போல இருக்கு. குங்ஃபு பாண்டா சினிமா எவ்வளோ பேர் பார்த்தீங்க பாருங்க, எல்லாருமே கை மேலே வருது. அந்த சினிமாவில் ஆன்மீக குருவா யார் வர்றாங்க, ஆமை, ஒரு டார்டாய்ஸ் வரும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா, ரைட். ஏன்னா அந்த ஆமையினுடைய ஆயுட்காலம் அதிகம். அப்போ ஓரோ முறை நம்ம கோபப்படும் போதும் நம்ம வாழ்க்கையில 12 நிமிடங்கள் கட்டாயிருதான். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தடவை கோவப்படுறோம், போச்சு 4-5 மாசமே கட்டாயிருக்கும். ஓரோ முறை கோவப்படும் போதும் எவ்வளவு மணி நேரம் போகுது, 12 மணி நேரம் போகுது. அதனால தான் கோபப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா. ரஜோ, ஒரு மனிதனுடைய சத்ரு எதிரிகள் எது, காமவும் குரோதம், ரைட். சரி, இந்த கதையை விட்டு நமக்கு எல்லாமே போயிட்டு இருக்கோம்.
கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி, கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி, கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த
அப்போ ஒரு நாளைக்கு ராமச்சந்திர பிரபுவை பார்க்கறதுக்காக யமதர்மன் வர்றார். அதாவது அவருடைய வந்ததனுடைய குறிக்கோள் என்னன்னா, ராமருடைய அரசாட்சி முடிக்க வேண்டிய நேரம், திரேதாயுகம் முடியக்கூடிய தருணம், இனி வந்து துவாபர யுகம் தொடங்கணும். அதனால பிரபு உங்களுடைய லீலையை முடிச்சுக்கிட்டு நீங்க திருப்பி வைகுண்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறார். யாரு? யமன். நம்ம வாழ்க்கையிலையும் வருவார், எல்லார் வாழ்க்கையிலையும் வருவார். அவர் வட்டம் தப்பிக்கவே முடியாது. வந்தாருன்னா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு சார் அடுத்த வாரம் வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் வருவார். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. என்ன? இந்த இங்கிருந்து யாருமே உயிரோட போக முடியாது, அதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு எல்லாருமே பேக் பண்ணிட்டு தான் போகணும், ரைட்? அப்போ யமன் வர்றார். நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு தூதர்களை அனுப்புவாராம். அவர் உடனே வந்துட மாட்டார், ரெண்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு தூதர்களை அனுப்புவார். அந்த ரெண்டு தூதர்கள் வந்த உடனேயே நம்ம வந்து வாழ்க்கையில உஷாராயிடணும். இனி அடுத்தது யார் வரப்போறா? யமன் வரப்போறார். அதுக்கு முன்னாடி முடிந்த அளவுக்கு ஆன்மீக தொண்டுகள் செய்து ஆன்மீகமான பலத்தை வந்து நம்ம தேடிக்கொள்ள வேண்டும். அந்த வரம். அப்ப முதல் தூதர் யாரு அப்படின்னா ஜரா. அப்படி வெள்ள முடியெல்லாம் வரும், டிங் அப்படின்னு வைட்டா. அந்த முதல் தூதர் இங்க எவ்வளவு பேருக்கு வந்திருக்காரு? பரவாயில்லையே, இங்க ஒரு பக்தர் ரெண்டு கைய வேற தூக்கிட்டாரு மொத்தத்துல, ரைட்? அப்ப அந்த முதல் தூதர் வருவார், யமனுடைய முதல் தூதர். அப்பவே நம்ம தயாராகிக்கணும். அப்ப போய் சும்மா டை எல்லாம் போட்டுட்டு இருக்க அவரையெல்லாம் ஏமாத்த முடியாது. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய ஏமாத்தல, அவரை ஏமாத்த முடியுமா என்ன? இதை வேற கருப்பு, அந்த காலத்தில் கருப்பு மட்டும்தான் அடிச்சிட்டாங்க, இப்போ மஞ்சள் நீல பச்சைன்னு எல்லா கலர்லையும் அடிக்கிறாங்க, ரைட்? அப்போ வந்து அந்த யமன் வர்றதுக்கு முன்னாடி முதல் தூதர் வருவார், அது வந்து ஜரா. அப்பவே நம்ம தயாராகிக்கணும். அப்பவும் தயாராகலைன்னா வாழ்க்கையில ரெண்டாவது யமனுடைய தூதர் வருவார், சதசந்தி ஜர்ஜரம். நம்ம உடல்ல வந்து 100 சந்திகள், சந்தினா ஜாயிண்ட், இந்த மாதிரி 100 முட்டுகள் இருக்கு. முட்டி அதாவது இப்படி இப்ப பாருங்க, விரலே பாத்தீங்கன்னா 3, அந்த மாதிரி ஓரோ விரல்ல இங்க இங்க அப்படி ஜாயிண்ட், உடம்புல மொத்தம் 100 சந்திகள், 100 ஜாயிண்ட் முட்டிகள் இருக்கு. இந்த 100 முட்டியில ஏதாவது சில முட்டியில சின்னதா வலிக்கும். இது வந்து யமனுடைய ரெண்டாவது தூதர். எவ்வளவு பேருக்கு இந்த தூதர் வந்திருக்காரு? அது வேற எல்லாருக்கும். இனி அடுத்தது யார் வரப்போறா? தயாராயிக்கணும். இப்ப போய் இன்சூரன்ஸ போட்டு அதை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. யமஸ்ய கருணா நாஸ்தி. யமனுக்கு வந்து கருணைங்கிற விஷயமே கிடையாது. காலக்ஷேபோன கர்த்தவ்யம் க்ஷீணமாயோ க்ஷணே க்ஷணே. ஓரோ க்ஷணம் ஓரோ வினாடியும் நம்ம இறப்ப நோக்கி போய்கிட்டே இருக்கோம். யமதர்மனுக்கு கருணையே கிடையாது. கர்த்தவ்யம் ஹரி கீர்த்தனம். என்ன பண்ணணும்? பகவானுடைய திருநாம ஜபம் பண்ணணும், ரைட்? இதை மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. டெய்லி கண்ணாடி பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு ஞாபகம் வரணும், ரைட்? அப்போ இங்க வந்து அயோத்திய நாட்டில் கோசலையின் தலைநகரத்துக்கு யமதர்மனே வந்துட்டார் பிரபு கிட்ட சொல்ல இந்த லீலையை முடிக்கணும். அப்போ வந்து ராமச்சந்திரமூர்த்தி வந்து யமதர்மன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். பேசும்போது சொல்றார் லக்ஷ்மணன் கிட்ட, தம்பி லக்ஷ்மணா, நான் என் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் வந்துட்டேன். என்ன என் வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான பங்கு இது. நான் வந்து யமதர்மன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால யார் வந்தாலும் என்னை பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை வந்து கதவு கிட்ட நிக்க வச்சிட்டார். உள்ள வந்து ராமச்சந்திர பிரபு யமதர்மனும் பேசிக்கிட்டு இருக்கார். அதைய நீ மீறி யாரையாவது உள்ள விட்டனா லக்ஷ்மணா நீ என் கோபத்துக்கு இரையாய் விடுவாய், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ என் முன்னாடி வரவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டளைய வேற கொடுத்துட்டார். அப்படி லக்ஷ்மணன் கதவு கிட்ட நிற்கும் போது துர்வாச முனிவர் வர்றார். இந்த துர்வாச முனிவர் கோபத்துக்கு வந்து பேர் போனவர். அவர்கிட்ட சிரிச்சாலும் அவர் கோபப்படுவார், சிரிக்கலைனாலும் கோபப்படுவார். நம்ம வீட்டில் கூட தெல துர்வாசா இருப்பாங்க, அவங்க பக்கத்திலே போக முடியாது, எப்படி போனாலும் கோபம் வரும் அவங்களுக்கு. அப்ப துர்வாச முனிவர் வந்துட்டார், லக்ஷ்மணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவரை உள்ள விட்டாலும் பிரச்சனை, உள்ள விழுதலைனாலும் பிரச்சனை. அப்ப துர்வாசா கேட்டார், நீ என்ன யோசிக்கிற, என்னையே உள்ள விட மாட்ட, முட்டும் முற்றும் துறந்த முனிவன் நான், என்னையே நீ உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு துர்வாசா கேட்கிறார். விடலைன்னா உன்னை சபிச்சிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப லக்ஷ்மணனுக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. துர்வாசாவை உள்ள விடலைன்னா துர்வாசா வந்து முழு அயோத்தியாவையும் சாபம் கொடுத்துருவார். உள்ள விட்டா என்ன ஆகும், ராமர் வந்து லக்ஷ்மணனை சபிக்க போறார். அப்ப நான் குற்றம் ஏற்றுக் கொள்கிறேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அயோத்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துர்வாசாவை உள்ள விட்டார். ராமச்சந்திர பிரபு துர்வாசாவை ரொம்ப அழகா சேவை பண்ணி அவரை ஸ்வீகாரியம் பண்ணி எல்லா சேவைகளும் செய்துட்டு யமதர்மர் திரும்பி போயிட்டார், துர்வாச எல்லாரும் போயிட்டாங்க. பிரபு கேட்டார், லக்ஷ்மணா நீ ஏன் துர்வாசாவை உள்ள விட்ட? பிரபு எனக்கு வேற வழி இல்லை, விடலைன்னா அவர் முழு அயோத்தியாவையும் சபிச்சிருவாரே, என்ன பண்றது, என்னுடைய கட்டளை கட்டளை தான், இனி என் முகத்துக்கு முன்னாடியே நிக்காத அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து ராமச்சந்திர பிரபுவனுடைய லீலை முடியக்கூடிய தருணம், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஆனா லக்ஷ்மணனுக்கு வந்து இதயமே விடிச்சிருச்சு. 14 வருடம் ராமர் காட்டுக்கு போன போது கூட போனது யார், லக்ஷ்மணன் தான். 14 வருடம் ஒரு முறை கூட அவர் கண் இமைக்கவே இல்லையா, 14 வருடம் ராத்திரியும் பகலும் கண்ணயர்ந்து காப்பாத்தி கொண்டிருந்தார். நிழல் மாதிரி ராமச்சந்திர மூர்த்திக்கு பின்னாடியே போவார். அவர் வாழ்க்கையில தனக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது, அவருடைய மூச்சு காற்று கூட ராமனுடைய சேவைக்காகத்தான். ராமச்சந்திர மூர்த்தி நடந்து வந்தால் குடையாக மாறுவார், உட்கார்ணும்னா ஆசனமாக மாறுவார், படுக்கணும்னா அனந்தனாக மாறுவார். இந்த மாதிரி சேவை செய்த மனிதர்களே கிடையாதாம். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உன்னதமான நிலையை அடைந்தவர் லக்ஷ்மணன். ஆனா பிரபு மூஞ்சியில முழிக்காதேன்னு சொல்லும் போது அந்த வலிய தாங்க முடியல, இதயமே கசிகிற மாதிரி இருந்தது. லக்ஷ்மணன் யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசாம, சலனமே இல்லாம நேரா சரயூ நதியில போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறார். அந்த வார்த்தை ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறார், சீதா மாதா போனாங்க, அந்த வலிய கூட நான் எப்படியோ தாங்கிக்கிட்டேன், ஆனா லக்ஷ்மணனுடைய பிரிவை வந்து என்னால தாங்கவே முடியாது, என் உயிரினும் மேலானவன். நான் இவ்வளவு நாள் சீதாதேவியை பிரிந்து 11,000 வருடங்கள் ஆட்சி செய்தேன்னா அதுக்கு உரு துணையா நின்னதே லக்ஷ்மணன் தான், இனி லக்ஷ்மணன் இல்லாம நான் எப்படி ஒரு க்ஷணம் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு ராமச்சந்திரமூர்த்தி சரயூ நதியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பின்னாடி பரதா, சத்ருக்னா, அவங்க மனைவிகள், அது மட்டும் இல்ல கோசல நாட்டின் அனைத்து பிரஜைகளும் சரயூ பார்த்து நடந்தாங்களாம். யாரெல்லாம் ராமனின் திருநாமத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ராமச்சந்திர மூர்த்தியில் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அத்தனை பேரும் ராமனுக்கு பின்னாடி நிழல் மாறி சரையூ பார்த்து நடந்தான். யார் மனசுலையும் பயமே கிடையாது, பிரபு முன்னாடி இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சின்ன 1 வயசு குழந்தை இப்படி எங்கேயாவது மேல டேபிள் மேல செவுத்து மேல எல்லாம் நிக்குதுன்னு வைங்க, நீங்க போய் இப்படி கை காமிச்சிங்கன்னு அந்த குழந்தை என்ன பண்ணும், குதிச்சிடும் இல்லையா. ஒரு 10 வயசு பையன் இருக்கான்னு வைங்க, கை காமிங்க, அப்பா புடிச்சுப்பியா நீ அப்படின்னு அப்படி கேட்பான், குதிக்க மாட்டான், யோசிப்பான், ரைட். இனி கொஞ்சம் கூட வயசாயிடுச்சுன்னு வைங்க, நான் இறங்கி வந்துக்கிறேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த 1 வயசு குழந்தை அப்பாவோ அம்மாவோ கை காமிச்சா போதும், வேற ஒண்ணுமே யோசிக்காத அந்த குழந்தை அப்பாவினுடைய அன்பை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படியே குதிச்சிரும் அந்த குழந்தை. அதாவது சின்ன ஒரு குழந்தை பெரிய ஒரு ஷாப்பிங் மால் போகுதுன்னு வைங்க. பஹ்ரைன்ல எது பெரிய ஷாப்பிங் மால்? சிட்டி சென்டர், ரைட்? ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தை சிட்டி சென்டருக்கு போகுது அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு. அங்கே போய் அப்படியே ஐஸ்கிரீம் கடையில எல்லாம் ஓடுது, அந்த கடையில் ஓடுது, துணி கடையில் போய் எல்லாம் இழுத்து போடுது, அங்கெல்லாம் சுற்றி நடந்து சத்தம் போட்டு அழுது ஒரு ஒரு பெரிய கச்சேரியே நடத்துது அந்த குழந்தை. எல்லாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு அந்த குழந்தை திரும்பி பார்க்கும்போது அப்பாவை காணோம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழ ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த ஐஸ்கிரீம் கடை இருக்கு, துணி கடை இருக்கு, அது எல்லாமே அங்கே இருக்கு. இப்பயே அந்த குழந்தை சிரிக்க மாட்டேங்குது. அந்த குழந்தைக்கு உண்மையான ஆனந்தம் அங்க கிடையாது, அதனுடைய ஆனந்தம் எங்க அப்பா பின்னாடி நிக்கிறாரே அந்த நம்பிக்கையில. அப்போ பகவானுடைய கை பிடிச்சிட்டு நம்ம கூட இந்த உலகத்துல சர்க்கஸ் எல்லாம் பண்ணலாம், ஆனா நம்பிக்கை என் பிரபு என் கூட இருக்காரு. ராமச்சந்திரமூர்த்தி சரையூ நதியில இறங்கின உடனே இவர் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா இருண்ட வாழ்க்கை, இனி எனக்கு கதியே இல்லை, அதோ கதி அப்படின்னு சொல்லி அந்த கோடிக்கணக்கில் இருந்த பிரஜைகளும் அப்படியே பிரபு பின்னாடி நடந்து போயிட்டாங்களாம். வால்மீகி சொன்னார், மேலே இருந்து தேவர்கள் பார்த்தபோது பூமியே கருப்பா இருந்ததாம், தலைமுடி மட்டும்தான் தெரியுதான், ஒரு துளி பூமி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மனிதர்கள் பக்தர்கள் ஒரு தேனீச்சு, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தேன் வண்டுனுடைய கூட்டம் மாதிரி, தேனி பார்த்துருக்கீங்களா, அந்த கூட்டம் மாதிரி அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்படியே சரையு நதியில் இறங்கி போயிட்டாங்க. மனிதர்கள் மட்டும் கிடையாது, பசுமாடு, கண்ணுக்குட்டி, மிருகங்கள், உயிரினங்கள், செடி கொடிகள் கூட ராமர் ஒரு புல்லு கூட விடாம ராமர் திரும்பி போகும்போது அயோத்தியில இருந்து அத்தனை பேரும் திரும்பி போனாங்களாம். நம்மனால நம்ப முடியாது, ஏன்னா நமக்கு நம்பிக்கை கிடையாது. நமக்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்கா, யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இது உண்மை, இது நடந்தது, அந்த நம்பிக்கை. அந்த அளவுக்கு பக்தர்கள் ராமச்சந்திரமூர்த்தி மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அனைத்து அயோத்தியா பிரஜைகளும் நிழல் மாறி நடந்து அப்படியே சரையூல முங்குனாங்க. துவாபர யுகம் முடிந்தது, சாரி, த்ரேதா யுகம் முடிந்தது, துவாபர யுகம் ஆரம்பிச்சு. அப்படி சீதாராம் இவங்க ரெண்டு பேரும் பூமிக்குள்ள போனதோட உத்தர காண்டம் முடியுது. அதுக்கப்புறம் தான் வால்மீகி முனிவர் முதல் காண்டத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார், ரைட்? அந்த மாதிரி ராமாயணத்தினுடைய முதல் காண்டம் சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி, வால்மீகி முனிவரின் கதையில தான் ராமாயணமே தொடங்குது. வால்மீகி முனிவர் ஒரு வந்து காட்டுல வந்து ஒரு விதமான கருணையும் இல்லாமல் அனைத்து மனிதர்களையும் பணத்துக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு அரக்கத்தன்மை படைத்தவராக இருந்தார். யாரு? வால்மீகி ரத்னாகரன் அப்படின்னு அவருக்கு பேர். காட்டுல போறவங்களை எல்லாம் கத்தி காமிச்சு அவங்களை தொந்தரவு பண்ணி அவங்கள பீடனம், அவங்கள உடல் வலிக்க வச்சு, அதவா பொண்ணும் பொருளும் தரவில்லைனா அப்படியே ஏதோ ஒரு இலைய கிள்ற மாதிரி, செடியிலிருந்து பூவை கிள்ற மாதிரி அந்த மனிதனுடைய உயிரே பிரிச்சு எடுத்துருவார். ரொம்ப கொடுமையான அரக்கனாக வாழ்ந்து வந்தார் ரத்னாகரன். எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு நாரத முனிவர் அந்த காட்டு வழியா வந்தார். அந்த நாரதருடைய முகத்தை பார்த்தா பால்வடியும் முகம், ஒரு சின்ன குழந்தையோட முகம் மாதிரி இருந்தது. அதாவது மனதுல களங்கம் இல்லாதவர்கள் முகமெல்லாம் அப்படியே ரொம்ப பல்பு மாதிரி இருக்குமா. அதான் சின்ன குழந்தைகளை எல்லாம் பாருங்க, யாரை பார்த்தாலும் அப்படி ஒரு கிள்ள தோணும், எல்லாம் அதை பிடிச்சி கிள்ளுவாங்க, அதை அப்படி பார்த்துட்டு போகும், அடுப்பு தலையை பிடிச்சி இழுப்பாங்க. சின்ன குழந்தை அந்த மடலை குழந்தைகளை பிடிக்காத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த வசீகரிக்கக்கூடிய தன்மை, அவங்க இதயத்தில் காமமோ குரோதமோ கிடையாது, ரொம்ப பரிசுத்தமான இதயம். அதனால எல்லாவரையும் அவங்க பக்கத்தில் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கு. அப்படியே 12 வயசு 13 வயசு ஆகும்போது அப்படி மூஞ்சி உருண்டது இப்படி ஆகாரமேன்னு ஆயிடும். ஏன்னா அந்த மனசுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துடும், அப்படி ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு 20 வயசு ஆகும்போது வேற மாதிரி ஆயிடுவாங்க மூஞ்சிய. இவனா இப்படி இருந்தா அப்படின்னு கேட்க தோணும். கொஞ்சம் போய் பாருங்க, நீங்க குழந்தைகளா இருந்த போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும், சரி நான் இப்படியெல்லாம் இருந்தேனா அப்படின்னு தோணும். இப்பத்த போட்டோ எடுத்து கம்பேர் பண்ணீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் அது, ரைட்? அப்போ சரி, கதை எங்க நிறுத்தின? வால்மீகி முனிவர், அவருடைய மனது நாரதருடைய மனதுல களங்கமே இல்லாததுனால வால்மீகி அந்த ரத்னாகரன் அந்த காட்டுவாசி அப்படியே நாரதரை பார்த்த உடனே பயங்கரமா வசீகரிக்கப்பட்டான். உடனே அவர் கத்திய காமிச்சுட்டு, முனிவரே உங்க கையில் இருக்கிற அனைத்து பொண்ணும் பொருளும் எடுங்க, எனக்கு உங்க கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தந்துருங்க அப்படின்னா. உடனே நாரதர் சொன்னாரு, நீ எதிர்பார்க்கிறது என் கையில் இல்லை, என் கையில் என்ன இருக்கோ அது தந்தா உனக்கு புரியவே செய்யாது. அதெல்லாம் பேசினா முடியாது, உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க, திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அவருக்கு தெரியல இதெல்லாம் இருந்தாலும் மனிதனுக்கு திருப்தி இல்லைங்கிறதே தெரியல. எப்ப பாரு இது பத்துல அது பத்துல இது பத்துலன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், இப்படியே வாழ்க்கை ஓடிது செத்து போயிடுறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ரொம்ப அமைதியா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார், ரொம்ப திருப்திகரமாக வாழ்ந்துகிட்டு இருந்தார், வாழ்க்கையில இது வேணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது. உடனே லக்ஷ்மி தேவி அவரை ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இந்த விவசாயி வீட்டில இருந்து வெளியே வந்த உடனே வீட்டை சுத்தி 9 பொற்காசுகளை போட்டாங்க, கோல்டன் காயின்ஸ் 9. விவசாயி வெளியே வந்து பார்த்தாரு, தங்கம். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாரு, யாரையும் காணோம், எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டாரு. அப்படியே 2 முன்னாடி வைக்கிறாரு, 2 காயின் அதையும் எடுத்து வச்சிட்டாரு. அப்புறம் ஒரு 4, 3, 4, 5 மொத்தம் எவ்வளவு கிடைச்சது? 9. அன்னைக்கு போச்சு நிம்மதி, ஏன் 10 காயின் தேட ஆரம்பிச்சிட்டார். ஆனா லக்ஷ்மி தேவி வச்சது எவ்வளோ? 9 தான். தலகீழா நின்னாலும் 10 கிடைக்காது. பாவ மனுஷன் நிம்மதியா இருந்தான், அன்னைக்கு தேட ஆரம்பிச்சாரு 10 காயின், செத்தே போனார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம், என்னைக்கு கிடைக்கும் தெரியாது, இப்படியே போயிரும் வாழ்க்கை. ஆனா நாரத முனிவருடைய மனதுல வந்து களங்கமே இல்லாமல் பூர்ணமான திருப்தியோட இருந்த போது ரத்னாகதன் நாரதனால் ஈர்க்கப்பட்டு, இதுக்குள்ள என்னமோ இருக்கு, ஏதோ உயர்ந்த ஒரு குணம் இருக்கு அப்படின்னு ரத்னாகர் தெரிஞ்சு. எவ்வளவு நாரதர் இல்லைன்னு சொல்லி ரத்னாகருக்கு புரியவே இல்லை. கேட்டார், நீ பாபம் பண்றிய? ரத்னாகர் சொன்னா, ஆமா. யாருக்காக பண்ற? என் குடும்பத்து என் மனைவி குழந்தைகளுக்காக பண்ற. உன் பாபத்தை அவங்க பங்கெடுத்துக்குவாங்களா? கண்டிப்பா எடுத்துக்குவாங்க, நான் அவங்களுக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன், கண்டிப்பா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன. நீ போய் வீட்டில் கேட்டுவான். ரத்னாகரனுக்கு நம்பிக்கை வரல, நாரதரை மரத்தோட சேர்த்து கட்டி வச்சுட்டு ஓடி போயிடக்கூடாதுல்ல, கட்டி வச்சுட்டு வீட்டில் கேட்க போனார். இந்த கணவன் மனைவிங்கிற குடும்பத்தினுடைய கர்மா பேக்கேஜ், கர்மத்தினுடைய பந்தம், கர்மத்தினுடைய உறவு மனிதர்களால புரிந்து கொள்ளவே முடியாது. மனைவியோ குழந்தைகளோ என்ன தப்பு பண்ணினாலும் சரி, பாபம் செய்தாலும் சரி, அந்த பாபத்தினுடைய பாதி யார் அனுபவிக்கணும்? கணவன் அனுபவிக்கணும். குழந்தைகள் தப்பு பண்ணா அதோட பாதி வந்துடும், மனைவி தப்பு பண்ணா அதோட பாதியும் கணவனுக்கு வந்துடும். ஆனா கணவன் தப்பு பண்ணுனா எங்கேயும் போகாது, அங்கதான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். கிரகநாதன் குடும்ப தலைவன் அப்படின்னா மனைவி பண்ற தப்போட பாதி வந்துடும், குழந்தைகள் பண்ற தப்போட பாதி வந்துடும், அவர் பண்றது முழுசா அவர்கிட்டே இருக்கும். அதே நேரம் அவர் புண்ணியம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கணவன் புண்ணியம் பண்ணார்னா அந்த புண்ணியத்தோட பாதி குழந்தைகளுக்கு போயிடும், பாக்கி பாதி மனைவிக்கு போயிடும். மனைவி புண்ணியம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்டே இருக்கும், கணவனுக்கு வராது. ரொம்ப ராங் கால்குலேஷன், நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், அப்படி ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணோன்னு என்ன பண்றாங்க, ரெண்டு பேரை உட்கார வச்சு பழம் பால் என்ன கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் 2 கிளாஸ் 3 கிளாஸ்லாம் அடிச்சிருப்பீங்க இல்லையா. கல்யாணம் முடிந்த உடனே அந்த கணவன் மனைவியை கூட்டிட்டு வந்து பக்கத்துல பக்கத்துல உட்கார வச்சுட்டு பாதி பழம் பாதி பால் கொடுப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன்டா பாதி பாதி, முழுசா கொடுத்தா சாப்பிட்டு போயிருவோமே அப்படின்னு. ஏன் பண்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய கர்ம வினை இனி ஒரு மனிதன் கிட்ட பங்கு வைக்கிறது எப்படின்னா, அவங்களுடைய வியர்வை, வியர்ப்பு வருது இல்லையா உடல்ல இருந்து, அப்புறம் ரத்தம், 3வது இந்த வாயிலிருந்து வர்ற எச்சில். இந்த 3 விதத்துல தான் இந்த கணவனும் மனைவிக்கும் இருக்கிற கர்ம வினைய ஒன்னாக்குறாங்க. ஏன்னா இந்த மனிதன் ஏதோ குடும்பத்தில் ஏதோ கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்த மனிதன், இந்த பொண்ணு வந்து வேற ஊரில் வேற விதமாக வளர்ந்து யார் கூட எப்படி பல விதமான சூழ்நிலைகளில் வளர்ந்த பொண்ணு, இந்த ரெண்டு பேரை கூட்டி ஒரு வீட்டுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? மகாபாரதம் நடக்கும் இல்லையா? ரெண்டு விதமான ஆட்களை பிடிச்சி ஒரு குடும்பத்துக்குள்ளே போட்டால் சண்டை தான் நடக்கும். அப்போ இவங்க கர்மம் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சாஸ்திரத்துக்கு தெரியறதுனால இவங்க ரெண்டு பேருனுடைய எச்சில வந்து ஒன்னாக்கிடுறாங்க. அப்ப கர்ம சிந்தனை வந்து ஒன்னாயிடுது, வாழ்க்கையினுடைய கதி வந்து ஒன்னா போகுது. ஆனா நம்மளுக்கு எக்ஸ்பர்ட் அப்பவும் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, சாஸ்திரத்தையே எதிர்த்து பிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காகத்தான் அப்ப இந்த கர்ம வினைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்ப இது வந்து ஒரு குடும்பத்தின் தலைவனுடைய அவனுடைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரத்னாகர் போய் வீட்டில் கேட்டுக்கிட்டு திரும்பி வர்றாரு, புரிஞ்சிடுது யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, என் பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் நான் இதுக்கெல்லாம் நீ சேர்த்து அனுபவிப்ப, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாமே திரும்பி வரும், நீ இதற்காக அனுபவிப்பாய் அப்படின்னு நாரதர் வந்து ரத்னாகரனுக்கு சொல்றார். எப்படி வெளியே வர்றது? நேத்துக்கு கூட இந்த எடுத்துக்காட்டு சொன்னோம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல 10-15 குழந்தைகள் பிறக்கிறாங்க, பணக்கார வீட்டில் பிறக்கிறாங்க, பாவப்பட்ட வீட்டில் பிறக்கிறாங்க, ஏழையா பிறக்கிறாங்க, கண்ணு காது தெரியாம உடல் உறுப்புகள் வந்து நேராக வேலை செய்யாம எப்படியெல்லாமோ கஷ்டமா பிறக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த குழந்தைகள் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியும் இல்லையா? ஏன் அந்த மாதிரி பிறப்பிலேயே ஏன் இந்த வித்தியாசம்? என்னவா இருக்கும் காரணம்? முன்ஜென்ம கர்மவினை தான். இப்ப பாருங்க, இங்க ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, கிரீன் சாரி மாதாஜி. உங்க பேர் என்ன அம்மா? என்ன உங்க பேர் என்ன? சங்கீதா. தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சிரிச்சுக்கணும். இப்ப கருட புராணத்துல நம்ம பாக்குறோம் சங்கீதா மேடம் ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி உடனே கருட புராணம் எடுத்துடணும், பெரிய புஸ்தகம், அப்படி எடுத்து படிக்கும்போது அப்படி கோமதி சாவித்ரி ரேவதி அப்படி சங்கீதா அப்படின்னு பேர் வந்துடும். டிங், ஏன் அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க? அப்ப அவங்க வந்து தன்னுடைய முன்பிறவியில ஏதோ ஒரு பிறப்புல அவங்க வந்து இப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்டினுடைய சைடுல யாரோ வந்து ஒரு பசு மாட்டை வெட்டி கொல்றாங்க, இல்லைன்னா ஒரு பிராமணனை வந்து பிடிச்சு அடிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சாதுவனுடைய வீட்டை வந்து எரிச்சிடுறாங்க, ஏதோ நடக்குது தப்பான விஷயம். சங்கீதா மேடம் பார்த்தாங்க, நமக்கு ஏண்டா வாம்பு அப்படின்னு பேசாம நடந்து போயிட்டாங்க. நம்ம எல்லாருமே அதான் செய்வோம், அப்படியே பேசாம நடந்து போயிடுவோம். அப்போ நம்ம நம்மளுடைய இறப்புக்கு பின்னாடி நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து யமனுடைய கோர்ட்டில் ஒரு நாளைக்கு போகணும், போய் தான் ஆடும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையில், நம்பிக்கையிலானாலும் இழுத்துட்டு போயிருவாங்க. அங்கே யமனுடைய கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க படிப்பாங்க, சங்கீதா மேடம் என்னெல்லாம் பண்ணாங்க, பசுமாட்டை வெட்டுறதை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரெக்கார்டு இருக்கு, அவர் பேர் வந்து சித்ரகுப்தன், யமனோட அசிஸ்டண்ட். குப்தா அப்படின்னா ரகசியங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரகசியங்களை அனைத்தையும் ஏடாக்கி மாற்றியவர் யாரு? சித்ரகுப்தன். அவர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவார். போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம நினைக்கிறோம் நான் செஞ்சது யாருமே பார்க்கல, நான் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணிட்டேன், எல்லா சீக்ரெட்டும் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு. அவர் கரெக்டாக படிச்சிருவார், சங்கீதா மேடம் பசுமாட்டை வெட்டும்போது பார்த்துட்டு பார்க்காம நடந்துட்டாங்க, அவ்வளோதான் யமன் தீர்ப்பு கொடுத்துருவார். அடுத்த பிறவியில் ஒரு 1.5 கண்ணில் கட் பண்ணிடு அப்படின்னு வாட்சி கண்ணாடி போட்டுற வேண்டியதுதான், ரைட்? பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண ஜாயத்தே, முன் ஜென்மங்களில் செய்த அனைத்து பாவங்களும் வினையாக திரும்பி வரும். சிலவங்களுக்கு வந்து அப்படி முடியெல்லாம் இருக்காது, அப்படி வழுக்கையா சொட்டையா இருப்பாங்க. அது கூட ஏன்னு சொல்லியிருக்கு, ஏன்னா ஏதோ ஒரு பிறவியில ரோட்ல நடந்து போகும்போது கையில ஏதோ தீக்குச்சியோ பீடியோ சிகரெட்டோ ஏதோ வச்சிருந்தாங்க, இதை வேற கவனிக்காம தூக்கி வீசிட்டாங்க, அது போய் ஒரு பசுமாட்டினுடைய கூரைக்கு மேல உளுந்து எரிஞ்சு போயிடுச்சு. அந்த தவறை செஞ்சதுனால ஒரு ஜென்மத்தில் தலைய முடியே வராது, அப்படியே நடக்கணும். இப்படி வந்து 84 லட்சம் காரண காரியங்கள் இருக்கிறது, என்னெல்லாம் தப்பு பண்ணமோ. அன்னியன் சினிமா பார்த்தீங்களா? அப்பதான் நம்புவீங்க, நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா, ரைட்? அப்போ அந்த பாவம் செய்ததுனால அவங்க தலையில முடி இல்லாம போயிடுமா, அப்படி மறுபிறவி உண்டு. அந்த மறுபிறவியில முன்ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பிறப்பாங்க. அதுல இருந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படியே சாமி கும்பிட போவாங்க கோயில. நம்ம ஊர்ல ரெகுலரா நடக்கும். கும்பிட்டுட்டு அப்படி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் அர்ச்சனைக்கெல்லாம் 5 ரூபாய் கொடுத்துட்டு வெளியே வந்தா புதுசா ஒரு செருப்பு கிடக்குது. நம்ம செருப்பு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அப்படியே இதை போட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிருவாங்க அந்த செருப்பை. அந்த மாதிரி கோயில்ல போய் செருப்பை திருடுனா ஒரு ஜென்மம் அவன் செம்மறியாடாக பிறப்பான். இந்த உடல்ல இருக்கிற இந்த முடியெல்லாம் இருக்கு இல்லையா, ரோமம், அதெல்லாம் செருப்பும் ஸ்வெட்டரும் பண்றதுக்காக கொடுக்கணும். இந்த மாதிரி 84 லட்சம் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாரும் ஹாய் ஹலோ சுகமா அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மட்டும் நேரம் தனியே டைனிங் ஹாலில் போய் தனியாக சாப்பிட்டுருவாங்க. அவங்க வந்து ஒரு ஜென்மம் எலியா பிறப்பானா. உண்மை அறிந்தும் தக்க தருணத்தில் பேசாதவன் வந்து பச்சை கிளியாக பிறப்பான். இப்படி எல்லாமே உண்மை. ஊர்ல வந்து ரொம்ப பிரமாணியா பெரிய ஆளா நடந்துக்குவாங்க. அப்படி ஊர்ல பெரிய பெரிய மனுஷப்பா அவர் ஊர்ல. எப்படின்னா அப்படி நல்லா அழுக்கு சட்டையெல்லாம் அப்படி அயன் பண்ணி எல்லாம் போட்டு அப்படி பெரிய மனுஷனா நடப்பாரு. ஆனா அவரோட சிந்தனையெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி மனிதன் கழுகாக பிறப்பான். கழுகு வந்து ரொம்ப உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும். ஆனா அதோட பார்வை எங்க, குப்பைக்குள்ள ஏதாவது போய் கோழி குஞ்சு கிடக்குதான்னு நினைக்கும். பறக்கிறது ரொம்ப உயரத்துல, ஆனா அதனுடைய சிந்தனை அழுக்க பத்தியே இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷனா நடந்துக்குவான், ஆனா வீட்டுல செய்யறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னவா பிறப்பாங்க, கழுகா பிறப்பாங்க. இது உண்மை. சங்கராச்சாரியார் சொன்னார், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரி ஜனனீ சயனம் இதி சம்சார விமோசன மார்க்கம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் சாகணும். இது உண்மை. இறைவனை மறந்தால் அது துக்கமாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும், ஒரு குழந்தை பிறக்குது என்ன பண்ணும், அழும். பிரசவம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அழுவாங்க வழியில. குழந்தையும் அழுகும், அம்மாவும் அழுகும். நம்ம மட்டும் பைத்தியக்காரங்க அங்க போயிட்டு ஹாப்பி பர்த்டே டு பாடிட்டு இருப்போம். அங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மனிதன் இறந்து போனால் நம்ம என்ன செய்யறோம், அழறோம். அழுகையில் தொடங்கி அழுகையில் முடியக்கூடிய மனித வாழ்க்கை, இது உண்மை. வலிகளெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப கொடுமையானது வலி. சுகமும் துக்கமும் ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னா கூட இந்த உலகத்துல துக்கம் தான் அதிகம், இது உண்மை. உங்களுக்கெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் தர்றோம், நேத்திக்கு சொன்னா அதை பத்தி இல்ல, உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தர்றோம், நல்லா சில்லுன்னு இருக்கு, அப்படி கப்பு பிடிச்சாலும் அப்படி சில்லு, அப்படி வெளியில எல்லாம் வேர்ப்பா இருக்கு அந்த ஐஸ்கிரீம் கப். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் அப்படி எடுத்து தொண்டையில போட்டீங்கன்னா அப்படி சில்லுன்னு உள்ள போகும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் பெரிய ஒரு ஊசி எடுத்து எல்லாருக்கும் ஒரு குத்து, ரைட். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, ஊசி குத்துனால வலிச்சது. எதோட ரொம்ப கடினமா இருக்கும், இந்த இனிப்பா இந்த வலியா, எது கடினமா இருக்கும், வலிதான். இந்த உலகத்துல நம்ம உடல்ல ஓரோ எலிமெண்ட், நம்ம உடலுடைய ஓரோ உறுப்புகளும் வலி தரக்கூடியவை, ஆனால் எல்லா உறுப்புகளும் சந்தோஷம் தராது. பா என் கிட்னினால இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருக்குமா, என்னோட லிவர்னால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா கிட்னினால வலி வரும், லிவர்னால வலி வரும், விரல்னால, நகத்தினால, முடியினால, நரம்புகள்னால, எலும்புனால, உடல் உறுப்பு அனைத்தும் வலி தருமானால் சந்தோஷம் தராது. இந்த உலகத்துல வலிதான் அதிகம், நமக்கு இப்ப தெரியறது இல்லை, ஆனா உண்மை. இறைவனின் கைப்பற்றவர்கள் மட்டும் இந்த வலியை தாண்ட முடியும், பாக்கி எல்லாருமே மாட்டிக்குவாங்க இதுல, அப்படியே கஷ்டப்படுவாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவான் போய் வெண்ணை திருடணும்னு அவரை பிடிச்சி ஒரு உரல்ல கட்டி வச்சுட்டாங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. கிருஷ்ணரும் அந்த உரலை இழுத்துக்கிட்டே எங்க போனாரு, பீச்சுக்கா, அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல போய் அதை போய் தள்ளி விட்டார். அந்த ரெண்டு மரத்திலிருந்து கந்தர்வர்களுக்கு மோட்சம் கிடைச்சி, இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த இரண்டு கந்தர்வர்கள் யாரு அப்படின்னா, குபேரனுடைய மக்கள், அவருடைய குழந்தைகளா இருந்தாங்க, அவங்க பசங்களா இருந்தாங்க ரெண்டு பேர், நலகுபேரா மணிகிரிவா. இவங்களுக்கு வந்து அவங்க அப்பா குபேர இல்லையா, அந்த குபேர் அப்படின்னா அளவுக்கு அதிகமான செல்வாக்கு, அளவுக்கு அதிகமான பொன்னும் பொருளும் பணமும் செல்வந்தன், செல்வ சீமான்களா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். ரொம்ப தேவைக்கு அதிகமா பணம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி நடப்போம், கொஞ்சம் அப்படி பணம் இல்லைன்னு இப்படி நடப்பாங்க இல்லையா, அந்த அகங்காரம் அப்படியே வந்துடும். அப்ப இந்த ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடாகத்துல அப்படியே உடல்ல ட்ரெஸ் எல்லாம் போடாம துணிமணிகள் ஒன்றும் இல்லாம ரொம்ப அம்மனமாக நிறைய பெண்களோட ரம்பா, மீனக்கா, ஊர்வசி, கிலோத்தமா இவங்க கூட எல்லாம் சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? குபேரனுடைய ரெண்டு பசங்க. அந்த நேரத்துல சிவனும் பார்வதியும் போறாங்க, நாரத முனிவர் போறாங்க. நாரதர் கேட்டார், ஏன்பா உங்களுக்கு ஒரு மானம் வெக்கம் எல்லாம் கிடையாது, இப்படி இருக்கீங்களே, அது சிவன் மகாதேவன் ஈஸ்வரன் போயிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இப்ப நம்ம வீட்டுல வந்து அப்படி உட்காந்துருக்கோம், ஹாயா கால் மேல கால்லாம் போட்டு, ஒரு வயதுல முதிர்ந்த ஒருத்தர் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிப்போம், ஒரு ரெஸ்பெக்ட் காமிப்போம். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கூட கிடையாது அப்படின்னு நாரதர் கேள்வி கேட்ட போது இவங்க ரெண்டு பேரும் அகங்காரத்தோட நாரதர் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டாங்க. நாரதர் வந்து நீங்க ரெண்டு பேரும் மரங்களாய் பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். ஏன்னா மரத்துக்கு வந்து ட்ரெஸ் பிடிக்காது இல்லையா, இந்த மரம் அப்படியே வளரும், அந்த ட்ரெஸ் அந்த உரிய வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வேதத்துல சொல்லுது, பாகவதத்துல, தன் உடலினுடைய மானத்தை மறைக்க தெரியாத மனிதர்கள், ஆடை நேரே அணிய தெரியாத மனிதர்கள் எல்லாம் அடுத்த ஜென்மத்துல மரங்களாய் பிறப்பார்கள் அப்படின்னு. அப்ப சென்னையில இருக்கிற சினிமா டிராமா நடிகர்கள்லாம் என்ன ஆவாங்க, எல்லாம் அடையாறுல மரமா நிப்பாங்க. இதெல்லாம் உண்மை. மரத்தை பத்தி எல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம், நிறைய மரம் வரும் இனி ஃபியூச்சர்ல இல்லையா. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத் அந்தே களேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேயா. அர்ஜுனா, நீ மரணம் வரும் தருவாயில் எதை நினைக்கிறாயோ அதாகவே பிறப்பாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் கண்ணாடி போடுறோம் மறந்துட்டீங்களா? முன்ஜென்மத்துல செய்த ஏதோ ஒரு தப்பு இல்லையா. அப்போ என்ன சொல்றது, கோயில்ல போய் செருப்பு திருடுனா என்னவா பிறப்போம், செம்மறியாடா பிறப்போம். எல்லாரையும் ஊர்க்காரங்களை விட்டு தனியா போய் சாப்பிட்டா எலியா பிறப்போம் இல்லையா. ட்ரெஸ் எல்லாம் நேரா போடலன்னா மரமா. அது யூக்கலிப்டஸ் வேணுமா பேனியன் ட்ரீ வேணுமா நீங்க வந்து முடிவு செஞ்சுக்கலாம், ஆனா மொத்தத்துல மரம் தான். இது உண்மை. நம் பூர்வ ஜென்ம வினை தகுந்த மாதிரிதான் பிறப்புகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த சம்சார சக்கரம் அப்படிங்கிறது முடியவே செய்யாது, இது தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கும். அப்போ இதையெல்லாம் நாரத முனிவர் ரத்னாகரனுக்கு எடுத்து சொன்னார். ரத்னாகரனும் பயந்து, ஐயோ நான் எந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருக்கிறேன், அப்ப இந்த பாவங்களை எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா நான் இனி ஜென்ம ஜென்மாந்தரங்கள் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்துகிட்டே இருக்கணும், உலகத்துல கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுமே, ஐயோ எனக்கு இதுல இருந்து தப்பிக்க வழி இல்லையா அப்படின்னு உண்மையா கேட்டார். அப்ப நாரதர் சொன்னார், உடனே கொஞ்ச கூட கால தாமதம் இன்றி நீ வந்து இறைவனுடைய நாம ஜபத்தை தொடங்கிடணும் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த சொல்லக்கூடிய வார்த்தை ராமா அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த லோக கல்யாணம், மனிதனா பிறந்ததின் பயனை தந்துருமா அந்த மாதிரி. அப்ப இந்த ரத்னாகர் கிட்ட சொன்னாங்க நாரதர், நீ ராமான்னு ஜபம் பண்ணு அப்படின்னா. ஆனா தன் வாழ்க்கையில முதல் முறையாக இவர் ராமான்னு கேள்விப்படுறார், கேள்விப்பட்டதே கிடையாது. அப்ப ஜபம் பண்ண முடியல அவர்னால, ராமாங்கிற ரெண்டு வார்த்தையை சொல்ல முடியலையா. நாரதர் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லையா, ராமான் கூட ஜபம் பண்ண முடியலையே உன்னால, சரி உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டார். ரத்னாகரன் சொன்னான், கொலை பண்ணுவேன், நல்லா எல்லாம் கொள்ளையடிப்பேன், ஊர்ல போறவங்களை எல்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சரி கொலை பண்ணுவியா, நல்லா பண்ணுவேன் கொலை அப்படின்னார். உடனே நாரதர் சொன்னாரு, கொலை அப்படின்னு ஜபம் பண்ண சொன்னார். ரொம்ப ஈஸியா போச்சு ரத்னாகரன், ஏன்னா டெய்லி பண்றதாச்சார். கொலை அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். சமஸ்கிருதத்துல கொலை அப்படிங்கிறதுக்கு மரா அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தை ஹிந்தி சினிமா எல்லாம் பார்த்திருப்பீங்க, சினிமா எல்லாம் அப்படி வில்லன் வருவான், உஸ்கோ மார் டால் அப்படிமா. மார் அப்படின்னா கொலை அப்படின்னு அர்த்தம், மரா அப்படின்னா சமஸ்கிருதத்துல கொலை பண்ணணும்னு அர்த்தம். இது சொன்ன உடனே ரத்னாகருக்கு ரொம்ப ஈஸியா போச்சு, ஏன்னா டெய்லி பண்றது பாருங்க, அழகா ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். கொலை கொலைன்னு மரா 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 மரா, அது என்னாச்சு கடைசியில, ராமா அப்படின்னு மாறிடுச்சு. அவர் தெரியாம ஜபம் பண்ணார். அந்த ஜபம் பண்ணி மனதில் இருந்த அழுக்கெல்லாம் போய் காமம் கோபம் கொலை பண்ணக்கூடிய தன்மை, அடுத்தவன் பொருளை எடுக்கக்கூடிய தன்மை, சுயநலம், இதெல்லாமே மனதில் இருந்த மாறி 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 அந்த வால்மீகி முனிவரா மாறி ராமனுடைய குருவாயிட்டாராம். எங்கிருந்து எங்க போயிட்டார்? ரத்னாகரன் ஒரு காட்டுவாசியா இருந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணி ராமருக்கே குருவாயிட்டாராம். இது முடியும், அனைத்து மனிதர்களுக்கும் இது முடியும். டெய்லி ஒரு 10 நிமிஷம், என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமா, 10 நிமிஷம் இறைவனின் திருநாமத்தை நம்ம வாயில எடுத்துக்கிட்டோம்னா இறைவனே வந்து அந்த நாக்குல ஆடுவாராம். ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவெனும் நாமம். சொந்தம் அம்மா கூட வாழ்க்கையில துக்கத்தை கொடுத்துருவாங்க, ஆனா இறைவனோட நாமம் வந்து துக்கமே கொடுக்காதாம். பரதன் வந்து கைகேய நாட்டில் இருந்தார். எங்க இருந்தார் பரதன்? கைகேய நாட்டில். தூக்கம் வருதா உங்களுக்கு? இல்லையா? அப்படியே உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டயர்டாக இருந்தால் அப்படி கை தூக்குங்க, நிறுத்திடுறேன். ரைட். பரதன் வந்து கைகேய நாட்டில் இருந்தார். ஓ, நிறுத்தணுமா? பாப்பா கை தூக்கிட்டாங்க. கைகேய நாட்டில் பரதன் இருக்கும்போது அந்த டைம்ல தான் கைகேயி வந்து தசரதர்கிட்ட அந்த 2 வரம் கேட்கிறார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 2 வரம் கேட்டார். முதல் வரம் வந்து ராமனை வந்து 14 வருடம் காட்டுக்கு அனுப்ப வேண்டும். 2வது வரம், என் மகன் பரதனை சக்கரவர்த்தி ஆக்க வேண்டும். இதெல்லாம் பரதனுக்கு தெரியுமா? தெரியாது. பரதன் திரும்பி வந்த போது யாருமே பரதனை நம்பல. 14 வருடம் பரதன் வந்து கஷ்டப்பட்டார். அம்மா, அந்த சுமித்ரா கௌசல்யா நம்ப மாட்டேங்கிறாங்க, மந்திரிகள் நம்ப மாட்டேங்கிறாங்க, லக்ஷ்மணன் நம்ப மாட்டேங்கிறாங்க, அயோத்தியா நகரவாசிகள் கூட பரதனை நம்பல. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்தான் இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா பரதனுக்கு அதுல கூட்டு இருக்கா? கிடையாது. பரதன் பண்ண கிடையாது, ஆனா யாருமே நம்பல. 14 வருடம் வந்து பரதன் வந்து ஊருக்கு வெளியே போய், அயோத்தியாவுக்கு வெளியே, இன்னைக்கு நம்ம போனா அந்த ஊரை பார்க்கலாம், பரத்பூர் அப்படிங்கிற ஊர்ல, அயோத்தியாவுக்கு வெளியே சென்று பூமியில வந்து குழி தோண்டி குழிக்குள்ள படுத்தாராம். என் சகோதரன் ராமச்சந்திர பிரபு சக்கரவர்த்தி தாமரை பூக்கள் போன்ற பாதம் அவரே தரையில படுக்கும் போது அவருடைய சேவகன் நான், நான் எப்படி அரசாங்க அரண்மனையில படுப்பேன் அப்படின்னு சொல்லி அயோத்தியாவுக்கு வெளியே போய் குழி எடுத்து அந்த குழிக்குள்ள படுத்திருந்தாராம். எவ்வளவு நாளைக்கு? 14 வருடம். இப்ப பரதன் சந்தோஷமா இருந்தாரா துக்கத்துல இருந்தாரா? துக்கத்துல இருந்தார். பரதனின் துக்கத்துக்கு யார் காரணம்? சொந்த அம்மாதான் காரணம். அதனால் ஆழ்வார்கள் பாடுனாங்க, பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமம். பெற்ற தாய் கூட குழந்தைக்கு தீங்கு விளைவிப்பாள், ஆனால் இறைவனின் திருநாமம் ஒரு பொழுதும் தீங்கு விளைவிக்காது அப்படின்னு. அப்போ அறிவுள்ள மனிதன், கலாச்சாரம் நிறைந்த மனிதன், பிறந்த நாள் முதலே இறைவனின் திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லி ரொம்ப 10 நிமிஷம் செலவு பண்ணும், அவ்வளவுதான், லைஃப் ரொம்ப எளிமையாயிடும்.
கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோ. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி ஜெய ஜெயா.
பகவானுடைய திருநாமத்தை நிரந்தரமாக ஜபம் செய்ததினால் வால்மீகி அப்படிங்கிற உயர்ந்த ஒரு முனிவராக மாறினார். வால்மீகம் அப்படின்னா எறும்புனுடைய புற்று அப்படின்னு அர்த்தம். இந்த நம்ம ஊர்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி எறும்பு புற்று, அப்படி வருடங்களாக இந்த எறும்பு வந்து மண்ணை சேர்த்து எறும்பு புற்று உண்டாக்கி இருக்கும். அவர் வந்து வால்மீகி முனிவர் பகவானுடைய திருநாமத்தை ஜபம் செய்து தொடங்கும் போது ஊன் உணவு உறக்கம் அனைத்தையும் மறந்துட்டாராம். சாப்பாட்டை கூட மறந்துட்டார். நம்மளால அப்படி முடியாது, இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆழத்துல ஜபம் செய்ததுனால தஞ்சாவூர்ல வந்து அழகான ஒரு ஒரு பெருமாளுடைய கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வருடத்துக்கு ஒரு முறை பெருமாளை வந்து பகவான் நாராயணரை வந்து பல்லக்கில் எடுத்துட்டு போவாங்க. அப்படியே காவேரி நதிக்கு கொண்டு போயிட்டு பல்லக்கில் பகவான் வந்து ஒரு பிராமணருக்காக அந்த ஃபைனலாக கருமாதி பண்ணுவாங்க இல்லையா, 16வது நாள் சடங்குகள் கர்மங்கள் அது பண்ணுறாராம் பகவான் ஒரு பிராமணருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லா வருஷமே கிருஷ்ணர் நாராயணர் போய் பல்லக்கில் போய் ஒரு பிராமணருக்காக பண்ணுவார். ஏன் அப்படின்னா அந்த பிராமணர் ஒரு நாளைக்கு பிரார்த்தனை, அவருக்கு 80 வயது தள்ளாத வயதில் அந்த பிராமணர் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாராம், நான் வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணலைனா எனக்கு குழந்தைகள் கிடையாது, அப்போ நான் இறந்து போனால் என்னுடைய கடைசி இறுதி சடங்குகள் யார் செய்வா? அப்போ பகவான் கேட்டார், நீ ஏன் கல்யாணம் பண்ணலை? நான் வந்து உனக்கு கோயிலில் கோபுரம் கட்டிட்டு ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், கல்யாணம் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னாரா. அந்த ராஜகோபுரம் பயங்கரமா இருக்கும். அந்த பிராமணன் வந்து பகவான் சேவையில கோபுர திருப்பணி செய்ததுனால அந்த அலுவல்ல எதை மறந்துட்டாரு? இந்த ஊர்ல யாராவது இதெல்லாம் மறப்பாங்க? அவர் கல்யாணம் பண்ணவே மறந்துட்டாராம். பக்தியினுடைய ஆழம் அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து இந்த வால்மீகி முனிவர் பகவானுடைய திருநாமத்தை மனம் நிறைய மனம் குளிர ஜபம் பண்ணதுனால ஊன் உறக்கம் அனைத்தையும் மறந்தார். அப்படியே வருஷங்களாக இந்த எறும்பு புற்று அவருக்கு சுத்தி ஆயிடுச்சு. அப்படி ஒரு நாளைக்கு அவர் அந்த எறும்பு புற்றிலிருந்து வெளியே வந்ததுனால அவருக்கு வால்மீகி அப்படின்னு பேர். வால்மீகம் அப்படின்னா அந்த எறும்பு புற்று, அதிலிருந்து பிறந்து வந்ததுனால அவருக்கு என்ன பேரு? வால்மீகி அப்படின்னு பேர். அந்த காட்டாளனா இருந்த மனிதனுடைய இதயம் வந்து அப்படியே ஒரு வெண்ணெய் மாதிரி பூ மாதிரி மாறிடுச்சான். உண்மையான ஆன்மீகமா உயர்ந்த பக்தர்கள் வந்து ஒரு பூ மாதிரியா, புஷ்பம் மாதிரி, ஃப்ளவர் மாதிரி. அந்த பூ ரோசா பூவை எடுத்துக்கோங்க கையில, கையில போட்டு அப்படியே கசக்கிட்டு அந்த பூவை எரிஞ்சிருங்க, உங்க கைய மோந்து பாருங்க என்ன வரும், ரோசா பூவோட ஸ்மெல் வரும். அந்த பூவுக்கு என்னாச்சு? செத்து போச்சு. அந்த பூவை கொன்னா கூட கையில் என்ன வருமா? நறுமணம் வருமா. உண்மையான ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு நம்ம தீங்கு விளைவித்தாலும் அவங்க திருப்பி என்ன செய்வாங்க? நன்மைதான் செய்வாங்க. பிறர் நாண நன்னயம் செய்து விடல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த நம்ம போய் அவங்களுக்கு தீங்கு விளைவித்தால் கூட அந்த பக்தர், அவரை போய் ஒரு அடி குடிச்சிட்டோம்னு வைங்க, அந்த பக்தர் சொல்லுவாரு, ஹலோ நீங்க அடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி, மெழுகுவர்த்திய பத்த வச்சா அது தற்கொலை பண்ணிட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கும். மெழுகுவர்த்திக்கு என்ன ஆகுது? அது செத்து போயிடுது. அது தற்கொலை பண்ணி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் உயர்ந்த ஆன்மீகவாதிகள், அவர்களை பார்ப்பதே அரிது. இந்த காலத்துல எல்லாம் கடியா ரொம்ப கம்மியா இருக்காங்க, பார்ப்பதே அரிது. அந்த மாதிரி ஒரு மனிதனாக மாறிவிட்டார் யாரு? வால்மீகி முனிவர். அவர் எழுதினதுதான் ராமாயணம். வால்மீகி முனிவர் கீ ஜெய். உயர்ந்த ஒரு மனிதராக மாறிவிட்டாராம் அவர். அவர் ஒரு நாளைக்கு தமசா நதிக்கு குளிக்க போறார். குளிக்க போகும்போது ரெண்டு பறவைகள், கிரௌஞ்ச பக்ஷிகள் அப்படின்னு பேர். இதுதான் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம். மானிஷாதா பிரதிஷ்டாந்த மகம சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனா தேகம் மாவதி காமமோஹிதம். ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள், அதை வந்து இங்கிலீஷில் தப்பா லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியுமா? அது தெரியும். கிரௌஞ்ச பட்சினா யாருக்கும் தெரியாது. இங்கிலீஷில் வந்து லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இந்த பறவைகளை ஏன் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த பறவைகள் எப்பவுமே இணை பிரியாமல் எப்பவுமே ஜோடியாகவே இருக்குமா இந்த பறவைகள். இந்த பறவையில் ஒன்று செத்து போச்சுன்னு வச்சுங்க, மூணு நாளுக்குள்ள அடுத்ததும் செத்து போயிடும். அந்த பிரிவை வந்து இந்த பறவைனால தாங்கிக்க முடியாது. தன்னுடைய இணை, தன்னுடைய ஜோடி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு இதயம் வலிச்சு தாங்க முடியாத வலியினால மூணு நாளுக்குள்ள அந்த ரெண்டாவது பறவையும் செத்து போயிடும். அந்த பிரிவை தாளாமல், அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? லவ் பேர்ட்ஸ் பேர். நம்ம ஊர்ல புருஷன் செத்துட்டான்னா அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்ம ஊர்ல இந்த லவ், நான் வந்து நீ என் உயிர், நான் என் உடல், இந்த கதையெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் டூப், உண்மையே கிடையாது. அவர் போயிட்டா இவர் சந்தோஷமா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையான இணை பிரியாத பறவைகள் தான் கிரௌஞ்ச பட்சிகள். அந்த அளவுக்கு ஈர்ப்புத்தன்மை ஒன்னோட ஒண்ணுக்கு. ஒரு நாளைக்கு வால்மீகி முனிவர் குளிக்க போறார். எங்க போறாரு? தமசா நதியில குளிக்க போறார். அப்பதான் இந்த ரெண்டு பறவைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அது பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷமா ஒரு சிரிச்சார். ஆனா எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேடன் என்ன பண்ணா, அந்த பறவையில ஒன்ன வந்து அம்பெய்து அடிச்சிட்டான். அந்த பறவை வந்து கீழே உளுந்து இவர் கண்முன்ன பார்த்துட்டு இருக்கவே கண் முன்னாடி அந்த பறவை படைச்சு அப்படியே படை படைப்பு அப்படியே செத்து போயிடுது. பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த மரத்துக்கு மேல இருந்த பறவை படைக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி அது அப்படியே அதிர. அந்த பறவையை அடிக்கல, கீழே கிடந்த பறவையைத்தான் அந்த வேடன் அடிச்சான். ஆனா மேலே கிடந்த பறவை சில வினாடிகள்ல தரையில விழுந்து அதுவும் செத்து போயிடுச்சு. பார்த்த உடனே வால்மீகிக்கு கோபம் வந்தது, பயங்கரமான கோபம். நல்ல அழகா இருந்த பறவைகளை ஒரு நிமிஷத்துல கொன்னுட்டானே இந்த வேடன் அப்படின்னு சொல்லி, மா நிஷாதா, நிஷாதானா வேடன், அரிது வேடா, நீ செய்யாத, இது வேண்டாம், நீ இதனால வந்து நரகத்துல போய் பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்படியே மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது வால்மீகி முனிவருக்கு. அவர் மறுபடியும் போய் ராமாயணம் எழுத முயற்சி பண்றார், அவர்னால எழுதவே முடியல. அந்த மனம் அந்த செய்யுள்ள வந்து ஈடுபாடே வரலையாம். அந்த அளவுக்கு தாங்க முடியாத சோகம் அவர் மனதுல. அந்த சோகத்துல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வால்மீகி முனிவருடைய குரு வர்றார். யார் குரு? நாரதர். அவர் வந்தார், கவலைப்படாத, உன்னுடைய சோகத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த சோகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் வரும் வெளியில, அது வந்து உலகத்துக்கே நன்மை உள்ளதாக மாறிவிடும் அப்படின்னார். இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சமஸ்கிருதத்துல, ஸ்லோகம் எங்கிருந்து வந்தது? சோகம் துக்கத்திலிருந்து வந்தது. சீதா பிராட்டி ஒரு வருடம் லங்காவில் இருந்த போது எங்க தங்கி இருந்தாங்க? சீதா தேவி இருந்த இடத்துக்கு பேர் என்ன லங்கையில? அசோகவனம். அந்த முழு லங்கையுமே சோகத்துல இருந்துதான், துக்கத்துல இருந்துதான். ஒரு இடத்துல மட்டும் சோகம் கிடையாது. எங்க? அசோகவனம். அசோகா, ஏன்னா 24 மணி நேரமும் சீதா பிராட்டி ராமனையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு ஆழத்துல பக்தி. அதனால நாரதர் சொன்னார், வால்மீகி நீ கவலைப்படாத, உன்னுடைய துக்கத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, இந்த துக்கத்திலிருந்து பெரிய ஒரு ஞானம் வெளியே வரும், அந்த ஞானம் லோக கல்யாணம், உலகத்தின் நன்மைக்காக மாறும் அப்படின்னார். துக்கம் வரும்போது பெரிய தீர்மானம், பெரிய டெசிஷன் எல்லாம் நம்ம எடுப்போம். அப்படியே ஒரு சின்னதா வலி வரும்போது நாளையிலிருந்து அவன் வீட்டுக்கு போக மாட்டான், நாளையிலிருந்து பாரு, நான் இப்படியெல்லாம் அப்படியே ரொம்ப பெரிய டெசிஷன்லாம் எடுப்போம். தூங்கி எந்திரிச்சா போச்சு, அவ்வளோதான் எல்லாம், ரைட்? ஆனா துக்கம் வர்றது மனிதனுக்கு நல்லது. ஏன்னா துக்கத்தில் அவன் சிந்தனை கொஞ்சம் கூட தெளிவா இருக்கும். அந்த சிந்தனையில் அவன் எடுக்கக்கூடிய தீர்மானம் வாழ்க்கைக்கு நல்லதாக மாறிவிடும். அந்த மாதிரி வால்மீகி எடுத்தாராம். அந்த மாதிரி அந்த சாபத்திலிருந்து முதல் ஸ்லோகம் தொடங்கி வால்மீகி முனிவர் வந்து ராமாயணம் எழுதினார். ரைட், ஓகே. எத்தனை டில் வாட் டைம் இக்கியா? யூனோ 9:30. கண்டினியூ பண்ணவா உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? சவுண்டே காணோம் இல்ல தூங்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ரைட்.
ரகுபதி ராகவ ராஜராம் பதித பாவன சீதாராம் ரகுபதி. ரகுபதி ராகவ ராஜராம் பதித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜராம் பதித பாவன சீதாராம் ஜெய ராம் ஸ்ரீ ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் ஸ்ரீ ராம் ஜெய ஜெய
சீதாராம் லக்ஷ்மண ஹனுமான் கி ஜாய். ராமாயணமுடைய முதல் காண்டம் வந்து அயோத்தியா நகரத்தை எவ்வளவு அழகா தசரத சக்கரவர்த்தி அரசாட்சி செய்தார் அப்படின்னு தொடங்குது. நேத்தைக்கு கூட சொன்ன பாட்டி வந்து அயோத்தியா நகரத்தில் இருக்கிற பாட்டி எல்லாம் அந்த தானியங்களை வந்து காய வச்சிருப்பாங்க இல்லையா, நெல் மணிகளை. அப்போ ஏதாவது பூனையோ நாய்க்குட்டியோ வந்து சாப்பிட்டா என்ன செய்வாங்க, காதுல இருக்கிற தங்கத்தோட கழட்டி எறிவாங்களாம். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தார்கள் அவங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு முன்னாடியும் ரொம்ப அழகா தங்கத்துல கூஜா இருக்குமா. அந்த அயோத்தியா நகரத்துல எந்த வீட்டுக்கு முன்னாடி போனாலும் தங்கத்தினால கூஜா இருக்கும். அதாவது வழிபோக்கர்களுக்கு தாகம் எடுத்து கழிஞ்சா எடுத்துச்சுன்னா அந்த தண்ணிய பருகிக்கலாம், குடிச்சுக்கலாம். அப்படி குடிச்சிட்டு உங்களுக்கு ஜக் பிடிச்சதுன்னு இங்க எடுத்துட்டு போயிடலாம், யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அதனாலத்தான் ராமராஜ்யம் ராமராஜ்யம் சொல்றாங்க. ராமன் அரசாட்சி செய்த போது மனிதர்களுக்கு வந்து முதுமையே அடையலையாம், யாருக்குமே வயசாகாது, எல்லாருமே இளமையா இருந்தாங்களாம். மிருகங்கள் செடிகள் மரங்கள் அனைத்துமே சந்தோஷமா இருந்தா ராமனுடைய அரசாட்சியில. அப்படி அத்தனை பேரும் சந்தோஷமா இருந்தாங்க, தசரத மகாராஜாக்கு மட்டும் மனதுல சந்தோஷம் கிடையாது. அவர் ஊர்ல இருந்த அரசதுல இருந்த அனைத்து பிரஜைகளும் சந்தோஷமாக இருந்தார்கள், தசரத மகாராஜா மட்டும் அவர் சந்தோஷமா கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை, ஆண் குழந்தை கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல ஒரு விதமாக விஜயம் நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு இருந்தா அந்த மனிதனுக்கு வந்து ஒரு ஆண் மகன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேதத்துல சொல்லுது. அதாவது புன்னாடா எனும் நரகத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் புத்திரன். அதனாலதான் புத்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஆண் மகன் இல்லைன்னா அந்த கணவன் மனைவி வந்து புன்னாடா அப்படிங்கிற நரகத்துல போயிருவாங்களாம். ஆண் மகன் தான் தர்ப்பணம் செய்து கர்மங்கள் செய்து இறுதி சடங்குகள் செய்து இந்த இறந்து போன மனிதனை புன்னாடா எனும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் யாரு, புத்திரன். ஆனா தசரத மகாராஜாக்கு வந்து ஆண் குழந்தை கிடையாது. அந்த அளவுக்கு சங்கடமாக இருந்தது. ஏன், அவர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவருக்கு வந்து அவருடைய நண்பரான ரோமபாத மகாராஜா அவர் வந்து ரிஷ்யசிருங்கனை பத்தி சொல்றார். ரிஷ்யசிருங்கன் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் அந்த மகா முனிவர், அந்த ரிஷி, அந்த சன்னியாசி கிடையாது, அவர் அவர் வந்து குடும்பமாக கழிந்தவர், அந்த முனிவர் வந்து நம்ம அயோத்தியா நாட்டில் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தா உடனே உங்க மனைவிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த ரிஷ்யசிருங்கிற முனிவரை கூப்பிட்டு அந்த யாகம் பண்ணாங்க. அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்திலிருந்து பிரசாதம் கிடைத்தது. அந்த பிரசாதத்தை வந்து அப்படியே டிவைட் பண்ணி மனைவிகளுக்கு கொடுத்தாங்க. ஒரு பங்கு கௌசல்யா, இனி ஒரு பங்கு பாதி பாதியா சுமித்ராவும் கௌசல்யாவும் எடுத்தாங்க, சாரி கௌசல்யாவும் கைகேயி எடுத்தாங்க. மூணு மனைவிகள், முதல் மனைவி வந்து சுமித்ரா, சாரி கௌசல்யா, இரண்டாவது மனைவி வந்து சுமித்ரா, மூணாவது மனைவி வந்து கைகேயி, ரைட். முதல் மனைவி யாரு? முதல் மனைவி வந்து கௌசல்யா, இரண்டாவது மனைவி வந்து சுமித்ரா, மூன்றாவது மனைவி வந்து கைகேயி, ரைட். அப்போ இந்த யக்ஞ பிரசாதத்தை ரெண்டு பாதியா பிரிச்சு முதல் பாதி வந்து கௌசல்யாக்கும் இரண்டாவது பாதி வந்து கைகேயிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப நடுவுல இருக்கிற சுமித்ராக்கு யக்ஞ பிரசாதம் கிடையாது. அப்ப ரெண்டு மனைவிகளும் அவங்கள ஓரோ ஷேர் கொடுத்தாங்க. அப்படி சுமித்ராக்கு ரெண்டு ஷேர் கிடைச்சது. அப்போ முதல் கௌசல்யாக்கு ராமன் பிறந்தார், சுமித்ராக்கு வந்து லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறந்தார், கைகேயிக்கு வந்து பரதன் பிறந்தார். அப்படி நாலு பேருமே யக்ஞ பிரசாதமாக இறைவனின் கருணையாக இந்த நாலு பேருமே இந்த உலகத்துல பிறந்தாங்க. அவங்க வந்து சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. Let the water supply get over. Okay. So, பிரபு சொல்றாரு ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் கொடுங்க, ரொம்ப பேசி எல்லாரையும் தூங்க வைக்காதீங்க, ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற. ஓகே, யூ கைஸ் டூ கீர்த்தன்.
Krishna Krishna Hare Hare Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare
Sitaram Lakshman Hanuman ki புத்திரபாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அந்த காலத்தில் அரசர்கள் ஆனாலும் சரி, சாதாரண மனிதர்கள் ஆனாலும் சரி, பாமரர்கள் ஆனாலும் சரி, அந்த புத்திரபாக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வேண்டி தேவையான யாக யஜங்கள், ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா அந்த மகன், நம்மளுடைய மகன் செய்யக்கூடிய அந்த இறுதி சடங்குகள் வந்து நமக்கு வந்து உண்மையான பலனை பைக்கும், பலனை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு இறப்பு வரக்கூடிய தருவாயில் ஒரு இறப்பு நடக்கக்கூடிய ஒரு வீட்டில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பார்க்க முடியும். மரணம் வரக்கூடிய வீட்டில், அதாவது யாராவது இறக்கறதுக்கு முன்னாடி சில நொடிகள் சில மணி நேரங்கள் முன்னாடி நீங்க அந்த இறக்கக்கூடியவருக்கு பக்கத்துல யாராவது நின்றுக்கீங்களா? யாருமே இல்லையா? நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கிற பறவைகள் வந்து பயங்கரமா சத்தம் பண்ணி அந்த வீட்டுல இருந்து பறந்து போயிடும். பசுமாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கயிற்றை இழுத்துக்கிட்டு உடச்சிக்கிட்டு வீட்டிலருந்து ஓடி போயிடும் அந்த வீட்டில். அந்த நேரத்தில் வந்து அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்ததுன்னா அந்த நாய் வந்து குறைக்காது, அது ஒரு மாதிரி ஓ அப்படின்னு சத்தம் போடும், ஒரு மாதிரி ஹவுலிங் பார்க்கிங் பண்ண குறைக்காது, அது ஊன்னு சத்தம் போடும். ஏன்னா யமனுடைய ரெண்டு தூதர்களை வந்து அவங்கெல்லாம் அந்த மனிதர்கள் அந்த மிருகங்கள்லாம் பார்க்குதான். பசுமாடு கூட பயந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குதிச்சு அந்த கயிற்றையெல்லாம் உடச்சு அந்த வீட்டில இருந்தே ஓடி போயிடும். நாய் வந்து ஓரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஊழையிடுமா நாய். பறவைகள்லாம் பயங்கர சத்தத்துல பறந்து போயிடும். அந்த இறக்கக்கூடிய மனிதன் அவரும் பார்த்து பயந்து அப்படியே முகமெல்லாம் வெளறி போய் அப்படியே பயந்து இருப்பார். அவருடைய உடல் வந்து அந்த கட்டல் மேல இருந்து அந்த படுத்து கிடக்கிற கட்டல் மேல இருந்து அப்படி அடிக்க அப்படி தூக்கி தூக்கி எறியும். அந்த ரெண்டு பேர் வந்து அந்த பாசக்கயிற்றை போட்டு அந்த ஆத்மாவை வெளியே இழுக்கிறாங்க. அவ்வளவு வருடத்தினுடைய ஆசாபாசம், அந்த பற்றுதல் விடாது. நம்ம பக்கத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கையெல்லாம் அப்படி இறுக்கி பிடிச்சிருவாங்க அவங்க, இல்லைன்னா கட்டளை பிடிச்சுக்குவாங்க. அப்படியே அப்படியே அந்த உடம்பை தூக்கி தூக்கி அடிக்கும், ரெண்டு மூணு தடவை இழுத்துருவாங்க ஆத்மாவை வெளியே, இறந்து போயிடுவார். அங்கே சுற்றி இருக்கிற மிருகங்களுக்கு தெரியும், அந்த இறக்கிற மனிதருக்கு தெரியும், நமக்கு மட்டும் அது தெரியாது. நம்ம வந்து என்னமோ நடக்குது அப்படின்னு நினச்சி அப்படி தடவியெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றுவோம், அது போயிடும் அப்படி. ரைட், அந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் போது என்ன ஆகுதுன்னா உடம்பில் இருக்கிற 9 ஓட்டையில் வெளியே போகுதான். நம்ம உடலில் வந்து 9 துவாரங்கள் இருக்கு, அதாவது 2 கண்ணு மூக்கு வாய் கீழே அப்படியெல்லாம் சொல்லி எல்லா மனிதருக்கும் உடம்பில் வந்து 9 துவாரங்கள் இருக்கு. அந்த துவாரத்தில் ஆத்மா வெளியே போயிடும், அந்த உயிர் வெளியே போயிடும். அப்போ அந்த இறந்து போன உடலை பார்க்கும்போது கண்ணுக்கிட்டேயோ மூக்குக்கிட்டேயோ வாய்க்கிட்டேயோ சின்னதாக ரத்தத்தோட துளி இருக்கும், ஒரு ரத்தத்தினுடைய துளி இருக்கும், தெரிஞ்சுக்கலாம் அந்த வழியாக போயிடுச்சு அப்படின்னு. அப்படி ஆத்மா உடல்ல இருந்து பிரிந்து போனால் அவங்களுக்கு வந்து மறுபிறவி கண்டிப்பாக இருக்கு. ஆனா இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பகவானை நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த 9 துவாரத்துல உயிர் போகாதாம். அவங்க தலையில உச்சியில பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லார் தலையிலயும் ஒரு மூடி ஒரு தொப்பி போட்டிருக்காங்க, ஒரு கேப். அங்க வந்து ஒரு சுழி இருக்கும், முடியெல்லாம் வளராது. எல்லார் தலையிலயும் ஒரு சுழி இருக்கும் இல்லையா, அங்கதான் ஒரு சின்ன பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒரு கேப் வச்சிருக்காங்க, ஒரு தொப்பி வச்சிருக்காங்க. அந்த மரணம் வரும் தருவாயில் அந்த பிரம்மரந்திரம் ஓபன் ஆகி ஆத்மா வெளியே போயிடும். அப்படி போறவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது. ஆனா உடல்ல இருந்து எந்த துவாரத்துல வெளியே போனாலும் அவங்களுக்கு என்ன உண்டு, மறுபிறவி உண்டு. அந்த ஆத்மாவை தூக்கி மொத்தம் 14 உலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈரேழு 14 அப்படி கண்ணதாசன்லாம் பாடியிருக்கார் நிறையா. ஈரேழு 14 உலகங்கள் அப்படியா, அதில் வந்து பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், தப்பலோகம், சத்தியலோகம், 7 மேலே. அத்தலம், வித்தலம், சுத்தலம், தலாத்தலம், மகாத்தலம், ரசாத்தலம், பாதாளம், 7 கீழே. இந்த பாதாளத்தில் தான் யமனோட கோர்ட் இருக்கு. இதெல்லாம் உண்மை. எங்க இருக்கு கோர்ட்டு? பாதாளத்தில். இந்த உயிர் பூமியிலிருந்து பிரியும் போது இந்த ஆத்மாவை கட்டி இழுத்து பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்காக எடுக்கக்கூடிய நாட்கள் 16. அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்றோம், 16 நாளைக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்றோம் இல்லையா. இந்த ஆத்மா யமனுடைய கோர்ட்டுக்கு போக எடுக்கக்கூடிய நாட்கள் 16. இந்த 16 நாட்களும் அவனுடைய மக்கள், அவனுடைய ஆண் குழந்தைகள் என்ன பண்ணணும்னா இறுதி சடங்குகள், பிண்டம் வச்சு சடங்கு பண்ணணும். ராமாயணம் படிக்கணும், பாகவதம் படிக்கணும், நாம ஜபம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். ஆனா புள்ள பஹ்ரைன்ல 16 நாள் லீவ் கிடைக்காது. எங்க போய் இறுதி சடங்கு பண்றது? உடனே போன் பண்ணி அங்க யாராவது இருந்தா பண்ணிருப்பான், நான் காசு கொடுத்துறேன் அப்படிம்பாங்க. சென்னையில் இப்ப புதுசா லேட்டஸ்டா என்னன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்காக டீம் வச்சிருக்காங்க. உண்மை, சிரிக்காதீங்க. ஒப்பாரி இறந்து போனா ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல, அந்த ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு குரூப் இருக்கு. அவங்க 5 பேர் வருவாங்க, 1 மணி நேரத்துக்கு 450 ரூபா கொடுக்கணும். அப்ப அவங்க வந்து வீட்டுல அழகா நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து அந்த அந்த டெட் பாடியை சுத்தி உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு அப்படி தோல் மேல எல்லாம் கை போட்டுக்கிட்டு நீ நேத்தி தண்ணி கொடுக்கு அப்படியே பாட்டெல்லாம் பாடி அழகாக அழுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க டீ எல்லாம் குடிச்சுட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த செட்டு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா, இனி இறந்து போனா பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அடுத்தால் வந்த உடனே நம்ம சொல்லணும் அடுத்த குரூப் வந்துருச்சு, உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க போன இதுக்காக வேற ஆளை வச்சிருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒப்பாரி அது வேற, நீங்க நேரமா புக் பண்ணிடணும், இல்லைன்னா டைமுக்கு அவங்களை கிடைக்காது. இனி அவங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணுமான்னு தெரியல, இனி அது கூட வந்துடும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு நேரம் இல்லை. 16 நாள் பெற்ற தந்தைக்காக அவனால மாத்தி வைக்க முடியல. யூஎஸ்ல இருக்கான், 16 டேஸ் எல்லாம் லீவ் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா அந்த ஆண் குழந்தைகள் வந்து அந்த இறுதி சடங்கு செய்தாதான் யமலோகத்துல அந்த யமனுடைய கோர்ட்டில் அந்த பிரிந்து போன ஆத்மாவுக்காக உண்மையான பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா என்ன புள்ளைய பெத்த அப்படின்னு சொல்லி பித்ரு சாபம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த சாபம் அந்த குழந்தைகள் மேலையும் வரும், ஏன்னா இறுதி சடங்கு செய்யாததுனால். அதையெல்லாம் விட்டுருவான், பிண்டம் வைக்கிறத விட்டுருவாங்க, நாம ஜபம் பண்றதை விட்டுருவாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு தாத்தாவை பிடிச்சி சேர்ல உட்கார வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு 1 ரூபா துட்ட வேற தலையில ஓட்டது, டன் 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 பாட்டெல்லாம் பட்டாசு வேற. அவரு போயிட்டாரேன்னு துக்கத்துல இருக்கிறாங்களா சந்தோஷத்துல இருக்கிறாங்களான்னு தெரியல. அது கரெக்டா பண்றாங்க இல்லையா, எல்லாம் பட்டாசை போட்டு அவர் கூலிங் கிளாஸ் போட்டு சேர்ல உட்கார வச்சு 1 ரூபா துட்ட வேற ஒட்ட வச்சு ஒரே, அது கரெக்டா. ஆனா என்ன பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. 16 நாட்கள் உறவினர்கள் எல்லாம் கூடி, உறவினர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய பெற்ற மகன் அவன் இருக்கணும் பக்கத்துல. அந்த 16 நாள் இருந்து ராமாயணம் படிச்சு பாகவதம் படிச்சு அந்த பிரிந்து போன ஆத்மாவுக்காக பகவானுடைய நாம ஜபம் பண்ணி 16வது நாள் அந்த எரிச்ச அஸ்தி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் புண்ணிய நதியில ஒழுக்கி குளிச்சுட்டு வந்தாதான் அப்பாவுக்கு செய்யற கடன் தீரும். இதெல்லாம் மறந்துட்டு வேற எதையோ பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க, ரைட்? இது உண்மை. அப்படி செய்யாதவன் புண்ணாடா அப்படிங்கிற நரகத்துல போய் விழுந்துடுவான். அதனால தசரத மகாராஜாவுக்கு துக்கம், எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்னு துக்கம். ஆண் குழந்தைக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா பேர குழந்தைகளுக்கு செய்யலாம், இல்ல ஒரு பொண்ணு தான் இருக்கு அப்படின்னா மருமகனுக்கு செய்யலாம், மகனுக்கு செய்யலாம், மருமகனுக்கு செய்யலாம், பேர குழந்தைகளுக்கு செய்யலாம். இது ஒண்ணுமே செய்ய முடியலன்னா கூட அந்த பிரிந்து போன ஆத்மாவுக்காக நம்ம உட்கார்ந்து ஒரு வாரம் நாம ஜபம் பண்ணலாம். அப்ப வந்து என்னது, புலால் உணவு எல்லாம் சமைக்க கூடாது. ஏன் கேர்ள்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்கு. ஏன் என்ன பண்றது? ஓகே, டுவர்ட்ஸ் த எண்ட் நான் அதை என்னன்னு ஆன்சர் பண்றேன். நவ் லெட் மீ கண்டினியூ திஸ் ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணும், ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு. அப்போ கதை எங்க நிறுத்தின? சரி, ஆண் மகன் இல்லைன்னா அவங்க வந்து மருமகன் பண்ணலாம், இல்லைன்னா பேர குழந்தைகள். அந்த இறுதி சடங்கு செய்தாதான் பிரிந்து போன ஆத்மாவுக்கு அது செய்யும். அப்ப தசரத மகாராஜாவினுடைய துக்கத்தினால ரிஷ்யசிருங்கர் முனிவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் கொடுத்தார். அப்படி ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். ஆனா உண்மையிலுமே ராமனுடைய முதல் சகோதரன் பரதன். அது பரதனுடைய தம்பி தான் லக்ஷ்மணன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? ராம லக்ஷ்மண பரதன். அந்த லக்ஷ்மணனுடைய சேவையினால பரதனை ஓவர் டேக் பண்ணி ராமன் பரதனுடைய இடத்த லக்ஷ்மணன் பிடிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு அவர் சேவை பண்ணதுனால உயர்ந்து அந்த ஒரு நிலையை அடைந்தார். அப்ப அதனால கலியுகத்துல வந்து இறைவனுடைய நாமம், பகவானுடைய நாம ஜபம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடலுக்கு வந்து உணவு எப்படி முக்கியமோ அது மாதிரி ஆன்மாவுக்கு வந்து நாம ஜபம் வந்து ரொம்ப முக்கியம். இறைவன் கலியுகத்துல வந்து நாம உருவத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். கலியுகத்துல வந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போறோம், காரெல்லாம் ஏறி அப்பார்ட்மெண்ட்ல போகும்போது வீட்டுக்கு முன்னாடி நரசிம்மர் அப்படி நிக்கிறார் டிங்னு. என்ன சொல்லுவோம்? எந்த டிராமாலும் சார் ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்போம். கலியுகத்துல வந்து நரசிம்மர், வாமணன், வராகம் இவங்கெல்லாம் வந்தா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால கலியுகத்துல வந்து பகவான் இறை நாம உருவத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இது ரொம்ப முக்கியம். மந்த்ரா த்ராயத்தே இதி மனஹா, மனதை வந்து அழுக்கிலிருந்து மாற்றக்கூடிய தன்மை மந்த்ராக்கு இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே மனசு இருக்கு. இந்த மனசு வந்து ரொம்ப சக்தி படைத்தது, சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த மனதை மறந்துட்டு உடல் அளவிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நீங்க பஸ்லயோ கார்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு இருக்கீங்க, பிளெயின்லயோ போயிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து நல்ல மயக்கம், அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, தூங்குறோம். ஆனா பக்கத்துல சீட்ல இருக்கிறவரு எந்திரிக்கிறது தெரியுது, மேல இருந்து பொருட்கள் எடுக்கிறது தெரியுது, உட்கார்றது தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம். இந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் எப்படி அவர் எந்திரிக்கிறதெல்லாம் தெரியுது? முதல் தடவையா யோசிக்கிறாங்க போல இருக்கு. சரி, இனி ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, வாழ்க்கையில முதல் முறையாக நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, அந்த வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ எங்கேயோ போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். அப்படி போகும்போது எனக்கு இந்த கர்ட்டன் தெரியும், இவர் இப்படி நடந்து போறது எனக்கு தெரியும், இந்த இடம் எனக்கு ஃபர்ஸ்டே பழக்கம் இருக்கு, நான் முதலே இங்க வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பேருக்கு இருக்கு? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கல்ல, எப்படி நடந்தது? இனி லேடிஸ்க்கு இனி ஒரு தனி ஒரு விஷயம் இருக்கு. அந்த பெண்மணி வந்து இப்படி ஃப்ரண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு டைரக்ஷன்ல ஒரு திசையை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 100 அடிக்கு பின்னாடி ஒரு மனுஷன் அவன் பேக்ல நின்றுட்டு இருக்கான். இந்த பொம்பளையவே இப்படி ரொம்ப கூர்மையா பாத்துட்டு இருக்கான். இவங்க எங்க பாத்துட்டு இருக்காங்க? இந்த சைட் பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஆள் இவங்களுக்கு பேக்ல நிக்கிறான், தலைக்கு பின்னாடி, அது 100 அடி அந்த பக்கம். அவன் அங்கிருந்து இப்படி கூர்மையா பாக்குறான். இவங்க இங்க இருந்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு கண்ணு பின்னாலேயா இருக்கு, ரைட்? உடலுக்கு அப்பாற்பட்ட அநேகம் சக்திகள் மனதுக்கு உண்டு, தெரியறது இல்லை. நம்ம மனசை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நம்ம அழகா இருக்கமா, முடி நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு அதாவே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனிதனுடைய உண்மையான சக்தி மனதிலையும் புத்தியிலையும் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அபாரமான சக்தி படைத்தவனாக மாறி விடுவான். ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்திகள்லாம் மனசுக்கு இருக்கு. அந்த மனதை நண்பனாக்க கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் மந்திரம் த்ராயத்தே இதி மனஹ. உடல் நல்லா வச்சுக்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்றது மாதிரி மனதை நல்லா வச்சுக்க கூடிய எக்ஸசைஸ் தான் மந்த்ரம். இதை வந்து டெய்லியும் 108 தடவை நம்ம சொல்லும் போது மனது அப்படியே சக்தி உள்ளதாக மாறிடும். அதாவது பழைய இந்துக்களுடைய வீட்டில எல்லாம் ஜபமாலையில ஜபம் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் கூட ஜபமாலையில ஜபம் பண்றத பார்க்கலாம். கிறிஸ்டியன்ஸ் ரோசரியில ஜபம் பண்ற எல்லாருமே பண்ணி அவங்கெல்லாம் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குப்பை தொட்டியில போட்டோம், பண்ணிட்டு இருக்கீங்களா? தேங்க்யூ வெரி மச். ஆனா எல்லாருமே பண்றது இல்லை, ரைட்? ஜபமாலை இந்துக்களுடைய வீட்டில் அன்னைக்கே இருந்தது. 108 முறை ஏதாவது ஜபமாலை வச்சிருக்கீங்களா பிரபு? 108 முறை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாம் பெருசா பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஜபமாலை வந்து எல்லா இந்துக்களுடைய வீட்டிலும் இருந்தது. 108 மணி இருக்கும் இதுல, ரைட்? இது கொஞ்சம் நீளமா இருக்கு, அவர் பெரிய பக்தர் அதனால நீளமா வச்சிருக்காரு. சின்னதாகவும் கிடைக்கும், ஸ்டைலாலாம் கிடைக்கும். அப்போ நமக்கு எல்லாருக்குமே 5 விரல் இருக்கு. இந்த சின்ன விரலை உபயோகப்படுத்தினோம்னா சித்திகள் கிடைக்குமா? அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அலகாபாத்ல எல்லாம் கும்பமேளா நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கும்பமேளாக்கு போனீங்கன்னா பலவிதமான ரிஷிகள் முனிவர்களை பார்க்கலாம். அப்படியே தரையில மேல உட்காந்துருப்பாங்க, அடியில எல்லாம் காலியா இருக்கும், அப்படியே ஆகாசத்துல உட்காந்துருப்பாங்க. கங்கா நதிக்கு மேல, கங்கைக்கு மேல அப்படியே நடப்பாங்களாம், பிரிட்ஜ் இல்லாம. 1982 இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது சுவாமி ஹரிதாஸ் கிரி அப்படிங்கிறவர் அலகாபாத்ல கங்கைக்கு மேல நடந்து காமிச்சார், பாலமே இல்லாம. இந்த மாதிரி சித்தி உள்ள உண்மையான முனிவர்களும் இருக்காங்க. இந்த விரல் உபயோகப்படுத்தினோம்னா என்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும். இது உபயோகப்படுத்தினோம்னா பணம் கிடைக்கும். அதனாலதான் தங்கம் எல்லாம் எங்க போடுறோம்? இதுல மாட்டிக்குவோம். இது உபயோகம் பண்ணா பணம் கிடைக்கும், பணம் பொருள் இதெல்லாம் கிடைக்கும். இந்த விரல் உபயோகப்படுத்தினோம்னா செல்வாக்கு, நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கும். நேம், ஃபேம், க்ளோரி, செல்வாக்கெல்லாம் வரும். இந்த விரல் உபயோகப்படுத்தினா அடி கிடைக்கும். ஏன்னா இது அகங்காரத்தினுடைய விரல். எல்லாரையும் மிரட்டுவாங்கல்ல, டே அது பண்ணாத இது பண்ணாத. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் இந்த விரலை கம்மியா யூஸ் பண்றானோ அந்த அளவுக்கு ஆன்மீகமா மேல போயிடுவான். இது எந்த அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றானோ கீழே போயிட்டே இருப்பான். இது அகங்காரத்தினுடைய விரல். அதனாலதான் முனிவர்கள்லாம் தபஸை பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா? தபம் பண்ணும் போது இதை மடக்கி வச்சிருவாங்க. எதை மடக்கிறாங்களோ இல்லையோ இதை மடக்கி வச்சிருவாங்க. அப்படி இப்படி உட்காந்துருவாங்க. கோயில்ல போனீங்கன்னா தேவி தேவர்களுடைய மூர்த்தி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த சாமி சிலை தேவி எல்லாம் நிற்பாங்க, இந்த விரலை மடக்கி வச்சிருவாங்க, ரைட்? ஆன்மீகமான அனைத்து விஷயங்களுக்கும் இந்த விரலை உபயோகப்படுத்தவே கூடாது. அதனாலதான் பிராமணர்கள் வந்து யாகத்துல வந்து நெய் சமர்ப்பணம் பண்ணும்போது இந்த பாக்கி விரல் எடுத்து அப்படி பண்ணுவாங்க. அப்படி இதை வந்து உபயோகப்படுத்துவாங்க. புண்ணியம் நல்ல விஷயங்களுக்கு ஒண்ணுமே இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பாக்கி 3 விரல்ல இந்த மாதிரி ஜபமாலை மாலையில தான் பண்ணணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. மாலையில பண்ணா அது அதனுடைய தன்மையில இருக்கும். மற்ற முத்துக்கள்ல வந்து அப்படி ஒரு முதல்ல ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் இருக்கு, அதை சொன்னதுக்கு அப்புறம், அதாவது ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா. சரி, ஒரு தடவை தான் சொல்லுங்க எல்லாரும், ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்த. சுத்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க மட்டும் சொல்றாங்க. அதாவது எங்க கோயில்ல வந்து இந்த பிரபுபாதருடைய பாத்தீங்களா, இங்க பிரபுபாதருடைய படம் இருக்கு. இந்த பிரபுபாதர், இவர் பேர் பிரபுபாதர், ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் இதை வந்து ஸ்தாபனம் பண்ண ஆச்சாரியர். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் வந்து இவருக்கு காலையில் புஷ்பாஞ்சலி, டெய்லி வந்து குருவுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணக்கூடிய ஒரு வழக்கம், பூக்கள் சமர்ப்பணம். அப்போ வந்து எல்லாரும் பாடுவாங்க, ஜெய பிரபு பதா ஜெய, அவர் பேர் பிரபுபாதா, எல்லாரும் பாடுவாங்க பக்தர்கள், ஜெய பிரபு பதா. அப்போ வந்து இந்த என்னது இந்த எல்டிடி பிரச்சனையெல்லாம் நடந்த டைம். அப்ப கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்துட்டு ஜெய பிரபாகரா ஜெய பிரபா அப்படி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பழைய கதை உங்களுக்கு தெரியும்ல, எல்டிடி தலைவர் அவர் பேர் என்ன, ரொம்ப சீரியஸா பக்தியோட பாடிட்டு இருக்காங்க, ஜெய பிரபாகரா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஏதாவது சொல்றாங்க, பாக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ரைட்? சரி, அது நான் சொல்றேன், நீங்க எல்லாம் அதை முறையா சொல்லுங்க. ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதீம் கௌர பக்த விருந்தா. இது பிரார்த்தனை ஒரு முறை சொன்னதுக்கு அப்புறம் 108 முறை வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி 108 முறை தினமும் சொல்லணும். 10 நிமிஷம் தான் எடுக்கும், ஆனா இதை செஞ்சோம் வாழ்க்கையே கம்ப்ளீட்டா மாறிடும். எவ்வளவு பேர் செய்வீங்க 10 நிமிஷம்? இது என்ன பாதி கைதான் மேல வருது. எவ்வளவு பேர் சொல்றீங்க என்னாலலாம் முடியாது ஏதோ வந்தேன் ஏதோ கேட்டு போறேன், அப்படி எவ்வளவு பேர் இருக்கீங்க? அப்ப எல்லாரும் செய்வீங்களா? எவ்வளவு பேர் டெய்லி 108 முறை 10 நிமிடம்? ரைட், தேங்க்யூ வெரி மச். அவ்வளவுதான், ராமாயணமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ரைட், அப்ப இது 10 நிமிடம் வந்து இது வந்து உங்களுக்கு கையில செய்யலாம், எண்ணிக்கை வச்சு செய்யலாம், இல்லைன்னா ஜபமாலையில போய் 108 முறை செய்யலாம். இது செய்யும் போது வாழ்க்கையினுடைய மாற்றமே வந்துடுமா? அந்த மாதிரி நிரந்தரமாக ஜபம் செய்யக்கூடியவரின் வாழ்க்கையில வந்து பகவானே வந்து திருவிளையாடல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அப்போ டைம் 9:30 ஆச்சு. நாளைக்கு வரும்போது வருவீங்களா? நாளைக்கு வரும்போது மறக்காம 10 நிமிஷம் 108 முறை இந்த ஜபம் செஞ்சுட்டு வாங்க. நீங்க டெய்லி செஞ்சு பாருங்க, லைஃப்ல உங்களுக்கே அந்த அனுபவம் வரும். இப்ப நாளைக்கு மறக்க 10 நிமிஷம் தான் எடுக்கும், காலையில பண்ணுங்க இல்லைன்னா சாயங்காலம் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போது பண்ணுங்க. ஆனா 108 முறை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம, இதை மட்டும் நீங்க செய்துட்டு வாங்க, நிறைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ரைட், சரி. அப்போ நாளைக்கு மறுபடியும் ராமாயணம் தொடரும். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஹரி ஓம் தத்.